ஒன்னு பேதுரோ 3:1-2 நான் வாசிக்கிறேன். அந்தபடியே மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால், பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவியின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். ஒருத்தர் சொல்லியிருக்காரு, பொதுவா எல்லாரும் பேசிக்குவாங்க, புருஷருங்க தான் குடும்பத்தின் தலைவர்கள் அப்படின்னு பேசிக்குவாங்க. ஆனா அத புருஷருங்க நிரூபிக்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஆபத்து வந்துடும் இல்லைங்களா. சொல்லிக்கலாம், பேசிக்கலாம், ஆனா அதை நிரூபிக்கணும் அப்படின்னு ஏதாவது செய்ய பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஆபத்து வந்துடும். அதே மாதிரி மனைவிகள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியணும்னு பிரசங்கம் பண்றது பொதுவா பிரசங்கம் பண்ணலாம், ஆனா அதை அப்ளை பண்ணணும், அதை எல்லாம் நடத்தணும்னு பாஸ்டர்ஸ் பார்க்கும்போது பாஸ்டர்ஸுக்கே ஆபத்து வந்துடும். பெரிய ஒரு பாப்புலராக இருக்க மாட்டாரு அதை பண்ண பார்த்தோன்னா அப்படின்னு பொதுவாக சொல்றது உண்டு. ரொம்ப கஷ்டமான ஒரு பகுதி வசனங்களை தான் நம்ம படிக்கிறோம். ஏன்னா நல்லா பக்தி உள்ள புருஷனுங்களுக்கே மனைவிகள் கீழ்ப்படிந்து இருக்கணும்னு சொல்றதே கஷ்டம் இல்லைங்களா. நல்ல புருஷன், பக்தி உள்ள புருஷன் அவனுக்கு கீழ்ப்படிந்து இருமான்றதே ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது, பக்தி இல்லாத திருவசனத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு அவிசுவாசியா இருந்தாலும் சரி, அவருக்கு கீழ்ப்படியணும்னா அது எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டம், கொடுமையா தெரியுது. என்ன உணர்வு, கொஞ்சம் கூட உணர்வு இல்லையா, எவ்வளவு கஷ்டம் அதுன்னு தெரியாம இப்படி சொல்லிட்டாங்களேன்ற மாதிரி நமக்கு வருது. உலகம் நமக்கு என்ன சொல்லி தருது, எப்படிங்க கல்யாணத்துல புருஷன் பொண்டாட்டி நடந்துக்கணும் அப்படின்னா, உலகம் நமக்கு சொல்லி தருது வந்து, இது பாருமா நீ மாமி, சில மாமிங்க இருப்பாங்க, சில அம்மாஜிங்க இருப்பாங்க, பல வயசானவங்க இருப்பாங்க, இதை பாருமா நீ இப்படியே விட்டுக்கிட்டு புருஷனை முந்தானியில முடிச்சு வச்சுக்கணும், அவனை இப்படியே விட்டுக்கிட்டு நீ அடங்கி 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 போயிட்டு இருந்தாருன்னா அவரு அடங்கவே மாட்டார். நீ அடங்கி போக கூடாது, நீ எதிர்த்து இருக்கணும். ஆகவே நீ எந்த அளவுக்கு அடங்கி அடங்கி போகிறியோ அந்த அளவுக்கு அந்த மனுஷன் எதிர்வார். அதனால நீ என்ன பண்ணணும், எதிர்க்க வேண்டும். எப்படிங்க எதிர்க்கிறது, அவர் அடிக்க முடியாது சரீரத்தில், எப்படி எதிர்க்கிறது, அடிக்கிறத விட்டுட்டு வேற எல்லாத்தையும் செய். என்ன செய், கோவப்படு, சண்டை போடு, கோவம் பயங்கரமா கோவப்படு, சண்டை போடு. இல்ல ரொம்ப ஃபேமஸ் எது தெரியுமா, இங்கிலீஷ்ல நாகிங்னுவாங்க, தமிழ்ல வந்து நச்சரிக்கிறதுன்னு தெரியுங்களா. நச்சரிக்கிறதுனா போட்டு 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 அரைச்சதையே சொன்னதையே திருப்பி 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 நச்சரிக்கிறதுன்னு நச்சரி, தலைவலி வந்து ஓடிடணும் எங்கன்னா. அந்த மாதிரி அவனை பிடிச்சி நச்சரி, வீட்டில் இருக்கக்கூடாது, வாழ விடாது அவனன்ற மாதிரி உலகம் கொடுக்குற அட்வைஸை பார்க்குறோம். யாருமே இந்த மாதிரி ஒரு உலகத்தில் நமக்கு அட்வைஸ் பார்க்க முடியாது. அம்மா கல்யாணம் ஆசீர்வதிக்கப்படணும், குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா உன்னுடைய கடமை என்ன தெரியுமா, உன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திரு, பி சப்மிசிவ் அப்படின்றது உலகத்துல நமக்கு கொடுக்கிற அறிவுரையா நமக்கு பார்க்கறது ரொம்ப அரிது. ஆனா பேதுரு ரட்சிக்கப்பட்ட மனைவிகளுக்கு அவர் எழுதிட்டு வர்றார். ரட்சிக்கப்பட்ட மனைவிகளுக்கு, ஒரு அவிவிசுவாசமான உலகத்துல வாழ்ற மக்களுக்கு அவரு புத்திமதி சொல்லிட்டு வரும்போது, குடிமக்களா நீங்க எப்படி வாழணும்னு சொல்லியிருக்கிறாரு, அடிமைகளா நீங்க எப்படி வாழணும்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ மனைவிகள் கிட்ட வரும்போது, ஒரு மனைவி வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு கலாச்சாரத்தில் அது மட்டும் தைரியமாக கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் சுச்சுவேஷன் வாங்க, ஒரு வெடிகிற ஒரு காரியம், பயங்கர பிரச்சனையாக போயிடும், புருஷன் எல்லா குடும்பமே அதிர்ந்து போயிடும். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை, ரொம்ப தனக்கு உள்ள பலவிதமான போராட்டம் மாத்திரம் இல்லை, சமுதாயத்தில் போராட்டம், குடும்பத்தில் போராட்டம், அதையெல்லாம் எப்படி அந்த பெண் சமாளிக்க முடியும் யோசிச்சு பாருங்க, எப்படி சமாளிக்க முடியும். சமாளித்து தான் ஒழுங்கா கிறிஸ்தவனா வாழ்றது மாத்திரம் இல்ல, தன் புருஷனையும் கிறிஸ்தவ இயேசு கிட்ட வர வைக்கிற மாதிரி தான் எப்படி வாழ முடியும். பேதுரு அதுக்கு வழி சொல்றார், அதுக்கு பக்தியின் வழியை சொல்லி தர்றார். அதைத்தான் இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம். இதுல என்ன பார்க்கிறோம், அந்தபடியே, எந்தபடியே, இந்த படியே நீ ஏன் போடணும் அப்படின்னா, முன்னாடி இருக்கிற பகுதிக்கு இதை கனெக்ட் பண்றார். இந்தபடி மனிதனுடைய சகல அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கன்னு வந்த மாதிரி அந்த பகுதிக்கு இதையும் கனெக்ட் பண்ற. கடவுள் ஏற்படுத்தின அதிகாரமும் உண்டு, அந்த அதிகாரங்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும். அந்த அதிகாரங்கள் அவங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணாலும் கடவுள் நியமித்த அந்த அதிகாரத்தின் புனிதம் வந்து குலைஞ்சு போல, அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும், அது நம்மளுடைய கடமை. அப்படி இருக்கும்போது மனைவிகளே உங்க சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிங்க. இதுக்கு யாருக்கு கொடுத்த கட்டளை நம்ம பார்த்தோம் போன வாரம் பார்க்கும்போது, இது புருஷர்களுக்கு கொடுக்கப்படலை இல்லைங்களா. ஒரு புருஷன் மனைவியை அடக்கிற ஒரு கடமை அவனுக்கு இல்லை. இது யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஒரு மனைவிகளுக்கு கொடுக்கப்பட்டது. எல்லா மனைவிகளுக்கும் கொடுக்கப்படல, கிறிஸ்தவ மனைவிகளுக்கு. கிறிஸ்தவ மனைவிகளுக்குன்னும் போது ரொம்ப கஷ்டம். பொதுவா மனைவிகளுக்கு இதை கீழ்ப்படியணும்னா பாருங்களேன், நான் சொன்ன மாதிரி 1000 ஒரு ஒழுங்கான புருஷனை பார்க்கலாம், 10,000 இப்படி ஒரு மனைவியை பார்க்கறது கஷ்டம். ஒழுங்கு கிறிஸ்தவ மனைவிகள், ஏன்னா பாவம் வந்து பாவத்துல எல்லோரும் விழுந்திருக்கும் பாருங்க. ஆணும் சரி பெண்ணும் சரி பாவத்துல விழுந்திருக்காங்க. பெண்ணு பாவத்துல விழுந்திருக்கு, பாவத்துல விழுந்து வீழ்ச்சி அடைந்து அது பாவத்துல இருக்குன்றதுக்கு பிரத்யேகமா அது எங்க பார்க்கலாம், பிரத்யேகமா அதுக்கு எங்க சாபம் கிடைச்சிச்சு, சாபத்தை ஆண்டவர் கொடுத்தாருன்னா, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவனை இது உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். அங்கத்தான் பாவத்தை பார்க்க முடியும், அங்கத்தான் அவன் பாவத்துல இருக்கிறத பெண்ணை பார்க்க முடியும். ஒரு பெண்ணு பாவத்துல விழுந்திருக்கிறா, கடவுளோடு ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கிறா, கடவுளுக்கும் அவளுக்கும் ரொம்ப தூரம் இருக்குன்னா எங்க பார்க்க முடியும் அந்த பெண்ணை? அந்த பெண்ணு வந்து புருஷனை பல விதமா கண்ட்ரோல் பண்றது இல்ல, அந்த ஆசையோடு அவனை கண்ட்ரோல் பண்ண அடக்கணும்ன்ற ஒரு அந்த இதுல தான் பார்க்க முடியும். அங்கதான் பாவம், அந்த எந்த இடத்துல பாவம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குதோ, மீட்கப்பட்ட பெண்களே அந்த இடத்துல தான் உங்க மீட்பு நீங்க காட்டணும் இல்லைங்களா. எந்த இடத்துல பாவிகள்னு உங்களை வெளிப்படுத்துற சாபம் கிடைச்சிருக்கோ அந்த இடத்துல தான் நீங்க மீட்கப்பட்டீங்கன்னு நீங்க காமிக்கணும். எப்படி காட்ட போறீங்க? உங்க புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து அது வெளிப்படுத்துது நீங்க மீட்கப்பட்ட மனைவிகள் அப்படின்றது. அதனால தான் அங்க தொடர பேதுரு ரொம்ப கஷ்டம். நான் ஈஸியே சொல்ல வரல, நான் பிரசங்கம் பண்ணிடலாம். என்ன மாதிரி புருஷருங்க அவங்களுக்கு எப்படி கீழ்ப்படிந்து இருக்கணும்னா சாதாரணமே இல்லை, அது ரொம்ப கஷ்டம். ஆனா பேதுரு வந்து எந்த யூகத்துல எழுதுறாரு, தான் எழுதுவது வந்து சாதாரணப்பட்ட பெண்களுக்கு அவர் எழுதலன்னு அவருக்கு தெரியும். இந்த மீட்பின் கிருபையின் அதிசயங்களை அனுபவித்த பெண்கள், சாதாரணப்பட்ட பெண்கள் இல்ல. நம்ம காலில் ஒரு சோர்பா வரும்போதும் யோசிச்சு பாருங்களேன், நம்ம மீட்பின் அதிசயங்களை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா நமக்கு நன்றியால் நன்றியால் துதிப்பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் துதிப்பாடுன்னு வருது. நமக்கு ரொம்ப சோர்வு தான், உலகம் ரொம்ப சோர்வு, கிளைமேட்டும் சோர்வா இருக்கு, என்ன என்கரேஜிங்காவே இல்லையே நமக்கு இருக்கும்போது. நமக்கு மீட்பின் அதிசயங்கள் நம்மளை பொறுத்து இல்ல, உலகம் தோற்றதுக்கு முன்பதாகவே, உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே தேவன் பிரத்யேகமா என்ன பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கிறார். நான் சாதாரணப்பட்ட ஆள் இல்ல, என்னை செலக்ட் பண்ணது மாத்திரம் இல்ல, தம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் என்னை மறுஜென்மம் கொடுத்து எனக்காக ஒரு சரித்திரத்தை ஏற்படுத்தி, அந்த சரித்திரத்தில் வெள்ளினால் அல்ல பொன்னினாலும் அல்ல, வெளியேற பெற்ற ஒரு ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால் என்னை மீட்டிருக்கிறார். நான் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே என்னுடைய பாவங்களுக்கு பரிகார பலியை தீர்மானித்து எனக்காக அழியாததும் வாடாததுமான சுதந்திரம் அவர் வச்சிருக்கிறார். எவ்வளவு காரியங்கள் கர்த்தர் எனக்கு செஞ்சிருக்கிறார், அநாதி சத்தியங்கள் அதெல்லாம் எனக்கு செஞ்சிருக்கிற கர்த்தர். மீட்பின் அதெல்லாம் அனுபவிச்ச ஒரு பெண்களுக்கு அவர் எழுதுறார் இல்லைங்களா, அதுதான் நான் பார்க்கிறோம். சாதாரண பெண்களுக்கு அவர் எழுதல. என்ன கட்டளை? கட்டளை என்ன அப்படின்னா, மனைவிகள் ஒரு பல்ல கடிச்சுக்கிட்டு இல்ல, தேவனுக்கு முன்பதாக தேவன் பார்க்கிறாரு, தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற ஒரு மனசாட்சியோடு சுய மனஸ் திருப்தியா கீழ்ப்படியணும் இல்லைங்களா. அதுதான் அந்த கட்டளை சொல்லப்படுது. யாருக்கு கீழ்ப்படியணும்? சொந்த புருஷர்களுக்கு இல்லைங்களா, எல்லாருக்கும் அல்ல. அந்த மனைவி மத்தவங்கிட்ட எல்லாம் வேற விதமா ஒருவேளை நடக்கலாம், ஆனா புருஷன் வந்துருச்சுன்னா வித்தியாசமா நடக்கும் அந்த பெண். சொந்த புருஷர்கிட்ட ரொம்ப வித்தியாசமா நடக்கும் அந்த பெண், ஏன்னா அது தேவன் தன்னுடைய பராமரிப்புல தனக்கு மேல வைத்த தலைவனாக தான் மதித்து அந்த புருஷன்கிட்ட வித்தியாசமா நடக்கும், பிரத்யேகமா நடக்கும். அது தேவனுடைய வசனத்துக்கு அடங்கி உள்ள எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியும். ஆனா தேவ வசனத்துக்கு புருஷன் ஏதாவது செய்ய பார்த்தார்னா விரோதமா அதுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இதான் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்ப தொடர்ந்து பார்க்கும்போது ஏன் கீழ்ப்படியணும், ஏன் கீழ்ப்படியணும்னா நீ பல காரணங்கள் சொல்லலாம் இல்லைங்களா. பல நன்மைகள் அதனால இருக்கு. நம்ம பாவத்துல விழுந்து குடும்பங்கள் சீர்கெட்டு போனதுக்கு, குடும்பம் கெட்டு போய் பிள்ளைங்க சீர்கெட்டு போறதுக்கு, சமுதாயமே சீர்கெட்டு பாவத்துல போறதுக்கு, என்ன தெரியுங்களா, அது மதர்ஸ் ஆர் ஷேப் த நேஷன்வாங்க இங்கிலீஷ்ல. ஒரு சமுதாயம் உருவாக்கணும்னா தாய்ங்க தான் காரணம். அது ஒரு நல்ல சமுதாயம் வருதுன்னா நல்ல மனைவிகள் நல்ல தாய்ங்க தான் காரணம் இல்லைங்களா. அந்த சமுதாயம் சீர்கெட்டு போதுச்சுன்னா பாவத்துல விழுந்த மனைவிகளுக்கு தான் காரணம். அப்படின்னும் போது பல காரணங்கள் சொல்லலாம் நம்ம ஏன் கீழ்படியணும்னு. ஏன் சில காரணங்கள் நம்மளே பார்த்துருக்கோம். இது தேவனுடைய டிசைன், தேவனுடைய கற்பனை, தேவனுக்கு இது ரொம்ப பிரியமா இருக்கும். இதுதான் கடவுளுடைய சித்தம். ஒரு பெண்ணா ஆண்டவர் எனக்கு என்ன சித்தம் வச்சிருக்கிறாரு, இதுதான் ஆண்டவர். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீங்க. பல ஆசீர்வாதங்கள் இதனால அந்த குடும்பத்துக்கு ஏற்படலாம், எண்ணி முடியாத பெரிதான ஆசீர்வாதங்கள் ஏற்படலாம். அதெல்லாம் பேதுரு லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு போயிருக்கலாம், பைபிள்ல பல இடங்கள்ல இருக்காது. ஆனா பேதுரு ஒரே ஒரு விஷயத்தை எடுக்கிறார், சொல்லிட்டு வரப்போறார் இன்னுமே. ஆனா முக்கியமா இங்க ஒரு விஷயத்தை எடுக்கிறார். இது எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு குணம்னா, ஒரு புருஷன் ஒரு அவிவிசுவாசியா இருந்தாலும் அவனையே இயேசு கிட்ட கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஆசீர்வாதம் கொண்டு வருகிற ஒரு குணம் இது. வேற என்ன எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களா கொண்டு வர முடியும் இல்லைங்களா. மோசம்னா மோசம் என்ன, அவன் ஒரு அவிவிசுவாசியா இருந்து வசனத்தை கேட்டும் மனம் திரும்பாம போன அவனையே மாத்தி திருத்தி கடவுள்கிட்ட கொண்டு வரக்கூடிய பவர் இந்த குணத்துக்கு இருக்கு. அப்போ எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை இது கொண்டு வர முடியும், அதுதான் அவர் சொல்ல போறாரு. இங்க பிரத்யேகமா அந்த சூழ்நிலைக்கு இதை அப்ளை பண்ற, அதை வலியுறுத்தி இங்க சொல்றத பார்க்கலாம். பேதுரு இதை எழுதும் போது, மனைவிகளே உங்க சொந்த புருஷர்கள் கீழ்படியுங்க அப்படின்னு எழுதின பிறகு, அவர் ஒரு மறுப்பு அவர் ஒரு வேலை எதிர்பார்க்கலாம். என்ன மறுப்பு, பேதுருவே எல்லா புருஷர்களுக்கும் ஓகே, ஆனா என் புருஷன் அவிசுவாசி ஆச்சே, வசனத்துக்கு கீழ்ப்படியாதவன் ஆச்சே, நான் எப்படி அவருக்கு கீழ்ப்படுகிறது அப்படின்னா, அதுக்கு பதில் தருகிற விதத்துல இதுக்கு சொல்றாரு பாருங்களேன். அவர் என்ன எந்த விதத்துல இந்த வசனம் எழுதியிருக்காருன்னா, ஒரு துக்ககரமான சோகமான ஒரு சூழ்நிலைய அவரு யூகம் பண்ணி, ஒரு துக்ககரமான சூழ்நிலைய அவர் யூகம் பண்றார். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு, அந்த சூழ்நிலைய ஒரு நம்பிக்கையா சந்தோஷமான சூழ்நிலையா எப்படி மாத்திக்கிறது. ரொம்ப துக்ககரமான சூழ்நிலைய அவர் அசியூம் பண்றார், யூகம் பண்ணிட்டு அந்த சூழ்நிலைய ஒரு அதிசயமான சந்தோஷமான சூழ்நிலையா எப்படி மாத்திக்கிறது. அது மாத்திக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அதுதான் சொல்றார். ஒரு துக்ககரமான சூழ்நிலை என்ன, ரொம்ப சோகமான ஒரு சூழ்நிலை என்ன பாருங்களேன், இந்த வசனத்துல போட்டிருக்கு. அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால், ஒரு குடும்பத்துல ஒரு புருஷன் விசுவாசி மனைவி, ஆனா புருஷன் பார்த்தா ஆண்டவருக்கு வசனத்துக்கு வசனம் கேட்டும் கீழ்ப்படியாதவனா இருக்கிறான், எவ்வளவு துக்ககரமான சூழ்நிலை, என்ன குடும்பம் இருக்க முடியும் அந்த மாதிரி துக்ககரமான சூழ்நிலையை யூகித்து. அப்படி இருந்தால் என்ன நடக்கும், இரண்டாவது வசனத்துல, போதனை இன்றி மனைவியின் நடக்கை நிமித்தம் ஆதாயப்படுத்தி கொள்வான், அவன் ரட்சிக்கப்படுவான். அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை கற்பனை பண்ற, அப்படி நடக்க முடியும். இங்க இருக்கிற ஒரு குடும்பம் எப்படிங்க இங்க போக முடியும், மனைவிகள் கையில இருக்குன்றார். என்ன இருக்கு, நீங்க சில காரியங்கள் செய்யக்கூடாது, ஒரு காரியம் செய்யக்கூடாது, ஒரு காரியம் செய்யணும், என்னன்றத நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. சரி, முதலாவது பேதுரு அந்த துக்ககரமான சூழ்நிலைய அவர் யோசிச்சு பார்க்கிறாரு, யூகம் பண்றாரு. என்ன, அந்தபடியே மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் பாருங்களேன் எப்படி இருக்க முடியும். ஒரு கல்யாணம் நடக்குது, ஒருவேளை ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் அவிவிசுவாசியா இருந்திருக்கலாம் இல்லைங்களா, விக்ரம் வணங்கிட்டு இந்துசா மத்த ஜாதியில இருந்திருக்கலாம். ரெண்டு பேரும் அப்படி திருமணம் ஆகி ரெண்டு பேரும் அவிவிசுவாசிகளா அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கலாம். அவங்க அப்படிப்பட்ட ஒரு குடும்ப முறைய அவர் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கலாம். இந்து குடும்பம் மத்த குடும்பம் எப்படி இருக்கும், அப்படி அவங்க வாழ்ந்துட்டு பல வருஷங்கள் வந்திருக்கலாம் கிறிஸ்து இல்லாம. ஆனா அந்த குடும்பத்துக்கு காஸ்பல் வருது, காஸ்பல் வருது. காஸ்பல் வரும்போது ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம், இன்னொரு விதம் கூட எப்படி இருந்திருக்கலாம், எப்படி ரெண்டு பேரும் ஒரு அவிசுவாசியும் விசுவாசியும் எப்படி கல்யாணம் பண்ணிட்டாங்க. பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லுது, ஒரு விசுவாசி அவிசுவாசிய கல்யாணம் பண்ணக்கூடாது இல்லைங்களா. பல வசனங்கள் இருக்கு, ரொம்ப எச்சரிக்கை அது பத்தி இருக்குது, பண்ணவே கூடாதுன்னு பைபிள் போட்டிருக்கு. ஆனா இங்க எப்படி ஆயிடுச்சு, நம்ம அசியம் தான் பண்ண முடியும். ஒன்னு என்ன இருக்கலாம், இந்த மாதிரி முன்னாடியே கல்யாணம் பண்ணி இருக்கலாம், இல்ல ரெண்டு பேர் ஒரு பொண்ணு விசுவாசியா இருந்திருக்கலாம், விசுவாசி ஹஸ்பண்ட்னு சொல்லி நம்பி கல்யாணம் பண்ணி இருக்கலாம். கல்யாணம் பண்ணி பார்த்தா கடைசியில அவர் வந்து இது ஒரு நல்ல புறா நினைச்சு கல்யாணம் பண்ணா பெரிய காக்கா தெரியுது. அதுக்கப்புறம் அவிசுவாசியா தெரியுது, ஏன்னா நிறைய பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உருவம் தெரியும் இல்லைங்களா. அந்த மாதிரி அவர் அவிசுவாசின்னு தெரியுது, என்ன பண்ண முடியும் அந்த மனைவி, அப்படி ஒரு சூழ்நிலை கூட இருந்திருக்கலாம் இல்லைங்களா. ஆனா தெரிஞ்சே கல்யாணம் பண்றது இது அப்ளை ஆகாது, அது ரொம்ப பெரிய பாவம், அதுக்கு தண்டனைகள் வரும், அதுக்கு அனுபவிச்சு தான் ஆவாங்க. ஆனா தெரிஞ்சே பண்றது இல்லை, இது தெரியாம இருந்திருக்கலாம், அப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு மனைவி இருக்கு, பாவம். அவளுக்கு காஸ்பல் வந்துருச்சு, எப்படி வந்துருச்சு, ஒருவேளை நான் முதலே சொன்ன மாதிரி இவங்க கெப்பதோசியா பெந்து பொந்துல இருந்திருக்கலாம், இவங்க வந்து எருசலேம் போயிருந்திருக்கலாம் எப்பயோ ஒரு டைம்ல போய் அங்க பேதுரு ப்ரீச் பண்ணும் போது அங்கதானே அந்த ஊர்ல இருந்தெல்லாம் வந்திருந்தாங்கன்னு பாக்குறோம், அங்க கேட்டிருக்கலாம், சப மக்கள் கிட்ட கேட்டிருக்கலாம், யாரோ ஒரு ப்ரீச்சர் ப்ரீச் பண்ணி கேட்டிருக்கலாம். ரெண்டு பேரும் காஸ்பல கேட்கும் போது பரிசுத்தாவி வேலை செய்ய ஆரம்பிக்கிறார், அந்த மனைவிக்கு மறுஜென்மம் கொடுக்கிறார். மனைவிக்கு மறுஜென்மம் கொடுத்து அந்த மனைவி தான் எவ்வளோ பாவி, தேவனிடத்தில் நான் ஒப்புரவா இல்லையே, தேவனிடத்தில் நான் சரியா இல்லையே, இந்த உலகத்தில் எனக்கு எவ்வளோ சந்தோஷம் சம்பத்து அருமையான புருஷன் மனைவி குடும்பமாக இருந்தாலும் நம்ம நியாய தீர்ப்பில் போய் சந்திக்க போகிறோமே, நரகத்துக்கு போக போகிறோமேன்னு தான் பாவி என்பதை உணர்ந்து கிறிஸ்து மூலமாக கடவுள் எவ்வளோ பெரிய கிருபையை ஏற்படுத்தியிருக்கார், பாவ மன்னிப்பை வழங்குறார், விடுதலையை கொடுக்கிறார் அப்படின்னு அதை உணர்ந்து இயேசு மேல தான் விசுவாசம் வைத்து மனம் திரும்பி அந்த பெண்ணு வந்துருச்சு, மறுஜென்மம் அடைந்து மனம் திரும்பி விசுவாசித்து அதுக்கப்புறம் தன்னுடைய அறிக்கையை ஞானஸ்தானம் எடுத்து உலகத்துக்கு வெளிப்படுத்தி சபையில சேர்ந்துருச்சு. சபையில சேர்ந்த பிறகு அந்த புருஷனை பத்தி என்ன போட்டிருக்கு, அந்த மனைவி அப்படி வந்தாச்சு, ஆனா புருஷன் என்ன போட்டிருக்கு, அவர் விசுவாசிக்கவில்லை. இந்த இயேசு எனக்கு வேணாம் அப்படின்றாரு, இந்த காஸ்பல் எனக்கு வேணாம். பாருங்களேன், அதை கவனிச்சு பாருங்க, அவர் விசுவாசிக்காம போனார் அப்படின்னா போட்டிருக்கு. பாருங்களேன், ஹஸ்பண்ட் வந்து கவனிச்சு பார்க்கணும், அது ஒன்னும் விசுவாசி அவிசுவாசின்னு போடல, அவர் கீழ்ப்படியாமல் போனார். அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் வசனத்தை நல்லா கேட்டிருக்கிறார், அவர் அறியாமல் இல்லை, புரியுதுங்களா. அவர் அறியாம இன்னும் காஸ்பலே அவர் யாரும் சொல்லலைங்க, காஸ்பலை வந்து சொல்லுங்கன்ற நிலைமையில அவர் இல்லை, அவர் நல்லா காஸ்பலை கேட்டிருக்கிறார், நல்ல ஆண்டவரை பத்தி விவரமா கேட்டிருக்கிறாரு. கேட்டு ஆனா தீர்மானமாக உறுதியாக நிச்சயமான ஒரு அவிசுவாசத்துல இருக்கிறார், நான் இந்த இயேசுவை விசுவாசிக்க மாட்டேன், என்னத்தான் ஆனாலும் இந்த இயேசு எனக்கு வேணான்ற ஒரு தீர்மானமான வேணோன்னு அவிசுவாசத்தில் இருக்கிற ஒரு மனுஷன், அடம் பிடிச்ச மனுஷன் வாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு மனுஷன், பயங்கரமான மனுஷன், இந்த இயேசுவை நான் விசுவாசிக்க மாட்டேன். பாருங்களேன், அது எவ்வளவு பயங்கரமான படம், ரொம்ப கொடுமையான படம். இந்த மனுஷன் மனசாட்சி அவனுக்கு பேசுறதும் அவன் கேட்கறது இல்ல, மனசாட்சியில கடவுள் பேசுறாரு அதையும் தான் கேட்கறது இல்ல, பொதுவான வெளிப்பாடுல கடவுள் தன்னை வெளிப்படுத்துறாரு அதையும் அவனுக்கு குருடு, விசேஷமான வெளிப்பாடுல காஸ்பல் அவனுக்கு வருது அதையும் அவன் கேட்காம, நான் இப்படித்தான் பாவத்துல இருப்பானா, எவ்வளவு மோசமானவனா இருப்பான் யோசிச்சு பாருங்க, ரொம்ப பயங்கரம். எத்தனையோ பேர் இயேசு மாத்துறாரு, அவங்க வாழ்க்கை மாறி போயிருக்குது, மனம் திரும்பி இயேசு கிட்ட வந்திருக்காங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு பாக்குறது மாத்திரம், தன் சொந்த வீட்டுல தன்னுடைய மனைவியே இயேசு மாத்தி இருக்கிறார், அதையும் அவன் ஏத்துக்க முடியாம அவிசுவாசத்துல இருக்கான், ரொம்ப பயங்கரமான ஒரு மனுஷனா இருக்கிறான். அப்பேற்பட்ட ஒரு தீர்மானமா அடம் பிடிச்சி அவிசுவாசமா இருக்கிற ஒரு மனுஷன், கீழ்படியாதவன், அதுக்கு தான் பேரு கீழ்படியாதவன். இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதான் அந்த மனைவி அந்த மாதிரி ஒரு புருஷன் கிட்ட வாழணும், சோகம் இல்லைங்களா, வெரி சேட், ஒரு விசுவாச மனைவி ரொம்ப சோககரமான சூழ்நிலை. இப்போ இந்த இந்த கட்டளையே அந்த மனைவி கேட்குது, இப்படி ஒரு புருஷன்கிட்ட நான் வாழ்றேன் என்ன பண்றதுன்னு வாழும்போது இந்த கட்டளை பேதுரு எழுதுறாரு, மனைவிகளே உங்க சொந்த புருஷர்களுக்கு நீங்க கீழ்ப்படிந்திருங்கன்னா, அதுக்கு மனசு பேதுருவே, பேதுருவையா நீங்க சொல்றது ஒருவேளை எனக்கு அப்ளை ஆகாது, ஏன், ஒரு ஒரு கிறிஸ்தவ புருஷன் இருந்தா அவன் மனைவியோடு எவ்வளவு நேசிக்கிறான், அன்பா நடந்துக்கிறான், அவன் பணிவா நடந்துக்கிறான். ஒருவேளை அவனுக்கு இருக்கலாம் இது, அந்த மனைவி அவனுக்கு முழுசா கீழ்படியலாம். அதே மாதிரி நான் ஏன் புருஷனுக்கு கீழ்படியணும், அவிவிசுவாச புருஷனுக்கு கீழ்படியணும் ஒருவேளை நீங்க எதிர்பார்க்கல இல்லையா அப்படின்னு அது நினைச்சிருக்கலாம். ஆனா என்ன சொல்றாரு இவரு, நோ, நீயும் அதே கடமை உனக்கும் அப்ளை ஆகும். அவன் அவிசுவாசி புருஷனா இருந்தாலும் சரி, கீழ்படியாம போனவனா இருந்தாலும் சரி, நீயும் உன் புருஷனுக்கு, ஒரு கிறிஸ்தவ புருஷனுக்கு கிறிஸ்தவ மனைவி எப்படி கீழ்படியமோ அந்த மாதிரி தான் நீ கீழ்படியும். அதான் அவர் சொல்றாரு, ரொம்ப கஷ்டமான கட்டளை, நீயும் அப்படித்தாமா கீழ்படியணும் அப்படின்னு சொல்ற ஒரு கட்டளையை நம்ம பாக்குறோம். சரி, ஏன் கீழ்படியணும், கீழ்படியறதுக்கு ஒரு பெரிய என்கரேஜிங் கொடுக்கிறாரு. இது முடியுமா யோசிச்சு பாருங்களேன், கஷ்டமா இருக்கும் இல்லையா, ஒரு மனைவிக்கு எவ்வளவு வலி எடுக்கும். அவன் குடிக்கிறவனா இருக்கலாம், பயங்கரவனா இருக்கலாம், அந்த காலத்துல மனைவிய மதிக்காதவனா இருக்கலாம், கொடுமைக்காரனா இருக்கலாம், அவனுக்கு போய் கீழ்படியும்னா நடக்கிற காரியமா? இவர் என்ன சொல்றாரு, இவரு அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கிறாரு, ஒரு ப்ராமிஸ், ஒரு ப்ராமிஸ் இல்ல ஒரு கொள்கையை கொடுக்கிறார். என்ன கொள்கை? ஒரு நம்பிக்கையான சந்தோஷமான விளைவு இதனால வரப்போகுது, அதை நம்பி நீ கீழ்படியும். என்ன நடக்க போகுது படிங்க, ரெண்டாவது வசனம்,
போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள்.
ஏமா கீழ்படியணும், பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு சந்தோஷமான விளைவு வரப்போது, சந்தோஷமான நம்பிக்கையான விளைவு வரப்போது. என்ன, உன் புருஷன் உன்னுடைய நடக்கையினால ரட்சிக்கப்பட முடியும். கண்டிப்பா 100% ரட்சிக்கப்படுவான் அவர் சொல்லல, புரியுதுங்களா? அதுக்கு வாய்ப்பு, பல வாய்ப்பு இருக்கு. ஒரு கொள்கையாக சொல்றாரு, ஒரு வாக்கு தத்துவமாக சொல்ல. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா மேபி, ஒருவேளை உன்னால நடந்துட முடியும், அப்படி வழி இருக்கு. ஏன்னா பரிசுத்தாவி ஒரு மனுஷனை ஆட்கொண்டு அவனை கன்வெர்ட் பண்றதுக்கு நீ ஒரு மனைவியாக எப்பேற்பட்ட சூழ்நிலை ஏற்படுத்தணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுத்தினா பரிசுத்தாவி அவனை கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு அவரு சொல்றாரு. பாருங்களேன், முதலாவது என்ன அந்த சந்தோஷமான விளைவு, ஆதாயப்படுத்தி கொள்வான். ஆதாயப்படுத்தி கொள்வான்னா என்ன அர்த்தம், ஆதாயப்படுத்தி கொள்வான் அப்படின்னா, பைபிள்ல பாத்தீங்கன்னா 1 Corinthians 9 போட்டிருக்கு, நீங்க படிச்சுக்கலாம், 9:19 படிங்களா, ஒரு வாட்டி அதை கவனிச்சு பாத்துருவோமே. ஆதாயப்படுத்தி கொள்வான்னா பைபிள்ல என்ன அர்த்தம், ரட்சிக்கப்படுவான்னு போடல பாருங்களா, ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவான். 1 Corinthians 9:19
நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனா இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னை தானே எல்லோருக்கும் அடிமையாக்கினேன்.
தொடர்ந்து
யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவனை போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவரை போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாக இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளானவனாக இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனரை போலானேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன்.
பாருங்களேன், கடைசியில எப்படியாவது சிலரை ரட்சிக்கும்படிக்கு, இதுவரைக்கும் ஆதாயப்படுத்திக் கொள்ளும் 5 times சொல்றாரு ஆதாயம். கடைசியில ஆதாயம்னா என்ன விளக்கம் சொல்றாரு, ரட்சிக்கப்படும்படிக்கு. அதான் அவரு ஈக்குவலா யூஸ் பண்றாரு. ஆதாயப்படுத்தி கொள்றதுன்னா பைபிள்ல வந்து அவங்க ஆத்மாவை இயேசுக்காக ஆதாயப்படுத்தி அவங்கள ரட்சிப்புக்கு கொண்டு வர்றது, அதான் அர்த்தம். ஆதாயப்படுத்தி கொள்ளும் பேதுரு இங்க எழுதும் போது என்ன, அவங்க மெய்யாகவே இயேசு கிட்ட மனம் திரும்பி விசுவாசித்து வந்து அவங்க ஆத்மா ரட்சிக்கப்படுவது பத்தி அவர் பேசுறாரு. மனைவிகளே, இந்த ஒரு நம்பிக்கையான ஒரு சந்தோஷத்தை உங்ககிட்ட வைக்கிறேன். நீங்க ஏன் கீழ்படியணும், உங்களுக்கு இருக்கிற மோட்டிவேஷன் என்ன, இப்படி கொடுமையா இருக்கிற புருஷனை நீங்க கன்வெர்ட் பண்ணி இயேசு கிட்ட ஒரு பெரிய விசுவாசியா உங்களால மாத்த முடியும். எந்த ஒரு யோசிச்சு பாருங்களேன், ஒரு விசுவாச மனைவிக்கு, தன் புருஷன் அவிசுவாசியா இருக்கிறான்ற ஒரு மனைவிக்கு வந்து மிகப்பெரிய ஆசை, மிகப்பெரிய ஜபம், மிகப்பெரிய வாஞ்சை என்னங்க இருக்க முடியும், அவங்க ஹஸ்பண்டை காப்பாற்றணும் இல்லைங்களா. அதை விட்டு வேற பெருசு இருக்க முடியுமா? அதுக்காக எது வேண்டாலும் செய்யறதுக்கு அது தயாரா இருக்காது. அதை வச்ச உடனே, அதை சொன்ன உடனே பேதுரு அந்த மனைவிகளுடைய மனசை பிடிச்சிட்டாருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அந்த எவ்வளவு வலி எடுத்தாலும், எவ்வளவு கொடுமையா இருந்தாலும், இந்த மாதிரி ஒரு அயோக்கியனுக்கு நம்ம கீழ்ப்படியணுமான்ற ஒரு மனசு இருந்தாலும், ஆனா இந்த கீழ்ப்படிதல் கடவுளுக்கு பிரியமா இருக்கிறது மாத்திரம் இல்ல, என்னை சாதனமா ஆவியானவர் பயன்படுத்தி என் புருஷனை மாத்த போறாருன்றது வந்து பெரிய மோட்டிவேஷன் அந்த பெண்ணுக்கு கொடுத்துரும் இல்லைங்களா? ஓ அப்படியா விஷயம், நான் அந்த மனசு பிடிச்சி கொக்கி போட்டார் மனசுக்கு. இன்னமே அந்த மன இல்ல இல்லன்னா யாருக்கும் பண்ணாது. ஓ இப்படி இருக்கா பேதுருவையா, எனக்கு இப்போ புரியுதுங்க ஐயா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது இப்போ. எவ்வளவுதான் வழி எடுத்தாலும், எவ்வளவுதான் கஷ்டமா இருந்தாலும் இதை நான் செய்வேன் அப்படின்னு அந்த பெண்களுக்கு இருக்காது. உண்மையான விசுவாச பெண்களுக்கு அப்படித்தான் இருக்கும். என் புருஷனை என்னுடைய நடக்க மாத்த முடியுமா, அவங்களுடைய நித்திய அழிவுல இருந்து அவங்களை காப்பாத்தி கொள்ள முடியுமா அப்படின்றது ஒரு பவர்ஃபுல் மோட்டிவேஷன். ஆகவே அந்த பெண்களுக்கு அது பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். சரி, நம்ம பார்க்குறோம் ஒரு துக்கமான ஒரு சூழ்நிலை ஒரு சந்தோஷமான சூழ்நிலையாக எப்படி மாற முடியும், குடும்பம் எவ்வளோ அதிசயமாக மாற முடியும் அப்படின்னு சொல்கிறார். அந்த நம்பிக்கையை முன்னாடி வைக்கிறார். நம்பிக்கையை வச்சு எப்படி செய்கிறத, எப்படி நடந்துக்கிறதுனா, ஒரு காரியம் இந்த வசனத்தில் ஒரு காரியம் செய்யக்கூடாது, ஒரு காரியம் செய்யணுன்றார். என்னன்னு பார்ப்போமே. ஒரு காரியம் செய்யக்கூடாது, நெகட்டிவா. என்ன நெகட்டிவா? போதனை இன்றி. ரெண்டாவது வசனத்துல போட்டிருக்கு போதனை இன்றி. தமிழ்ல என்ன போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா, வித்தவுட் அ வேர்ட் அப்படின்னு வருது. வித்தவுட் அ வேர்ட், இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை ஜாலம்னு வாங்க, வார்த்தையை வச்சுட்டு விளையாடுறதுன்ற மாதிரி எழுதியிருக்காரு பேதுரு. ஒரு விசுவா ஒருத்த வந்து வார்த்தைக்கு கீழ்படியாம போனா இஸ் டிஸ்ஒபேயிங் த வேர்ட் வருது. The word, அப்படின்னா த வேர்டுன்னு வந்துச்சுன்னா வேத வாக்கியம்னு அர்த்தம், இல்லை சுவிசேஷம்னு அர்த்தம். அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனான்னா ஒரு வார்த்தையும் இல்லாமல் அவனை ரட்சிக்க முடியும். ஒரு வார்த்தைனா போதனையை பற்றி பேசுது, போதனை இன்றி. பாருங்களேன், ஒரு ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அடம் பிடிச்ச அவிசுவாசி, அவனை வந்து ஒரு வார்த்தையும் இல்லாமல் நீ ரட்சிக்க முடியும் அப்படின்றார். அதனால நம்ம என்ன பார்க்கக்கூடாதுன்னா, பேதுரு வந்து இங்க பைபிளே இல்லாம ஒருத்தனை ரட்சித்திடலாமான்னு சொல்றாரா, வார்த்தையே இல்லாம ஒருத்தர் ரட்சிக்கப்பட முடியும்னு சொல்றாரா, அப்படி அவர் சொல்லல. ஏன், பேதுருவே சொல்லியிருக்காரு 1:23 என்ன சொல்லியிருக்காரு, நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, மறுஜென்மம் அடைந்தீங்க, அழிவில்லாததும் இல்லைங்களா, நித்திய வித்தாகிய தேவ வசனத்துல நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. அவர் போய் வார்த்தை இல்லாம ரட்சிக்கப்படணும்னு அவர் இங்க சொல்லல. அவர் இங்க என்ன சொல்றாரு, இந்த மனுஷன், இந்த விசுவா, இந்த ஹஸ்பண்ட் வந்து வார்த்தையை கேட்ட மனுஷன், வார்த்தையை நல்லா சுவிசேஷத்தை கேட்ட மனுஷன், கேட்டும் கீழ்ப்படியாம போயிருக்கிறார். கேட்டு கேட்டு சொல்லியாச்சு, நிறைய பேசியாச்சு, நிறைய வசனத்தை சொல்லியாச்சு, ஆனாலும் கீழ்ப்படியாம போயிருக்கிறாரு. அந்த மனுஷனை கன்வெர்ட் பண்றது வந்து இன்னுமே பிரசங்கம் பண்ணி அவர் கன்வெர்ட் பண்ண முடியாது. இன்னுமே வேற ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணும், வேற வித்தையை தான் யூஸ் பண்ணணும்வாங்க இல்லைங்களா. பிரசங்கம் பண்ணி அவரை சரிப்படுத்த முடியாது, வேற வித்தையை தான் யூஸ் பண்ணணும். என்ன பண்ணணும், அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் போட்டிருக்கு, நாட் டிஸ்ஒபேயிங் த வேர்டுன்னு போட்டிருக்கு, யூ வில் பி சேவ்டு வித்தவுட் அ வேர்டுன்னு போட்டிருக்கு. அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. த வேர்டுனா பைபிளை பற்றி குறிக்குது, அது இல்லாமல் ரட்சிக்கப்படவே முடியாது, அது தான் ரட்சிக்கப்பட முடியும். ஆனால் அ வேர்டுனா அந்த வைஃப் பேசுகிற ஒரு பிரசங்கமாக இருக்கலாம், மற்றவங்க கொடுக்குற ஒரு பிரசங்கமாக இருக்கலாம், திருப்பி திருப்பி சொல்கிற புத்திமதியாக இருக்கலாம், பலவிதமாக அவனுக்கு ரட்சிப்பை பற்றி காஸ்பிளை பற்றி ஷேர் பண்ணுறதா இருக்கலாம். ஒருவேளை இந்த வைஃப் வந்து யோசிச்சு பாருங்க, இவ வந்து விக்கிரத்தை வணங்கிட்டு இருந்த வைஃபு, அவிசுவாசத்தில் இருந்த வைஃபு, அறியாமல் இருந்த வைஃபு, இவன் வந்து இயேசுவை பற்றி கற்றுக்கிட்டு ரட்சிக்கப்பட்டு பைபிளை படிக்க ஆரம்பித்து அவளுக்கு சர்ச்சுக்கு வந்து அநேக இயேசுவை பற்றி கற்றுக்கிட்டு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அவனால் சும்மாவே இருக்க முடியல. அவன் என்ன பண்ணுறான், வீட்டுக்கு போய் ஹஸ்பண்டுக்கிட்ட திருப்பி 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 காஸ்பிளை பற்றி சொல்கிறான், ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்காங்க, இயேசு அது செஞ்சுருக்கார் தெரியுமா, இது செஞ்சுருக்கிறார் தெரியுமா, நீங்கள் ஏன் இன்னும் வரலன்னு. அவர் ஹஸ்பண்ட் பார்க்குறாரு, அவர் ஒரு அவிசுவாசி இல்லைங்களா, அவர் நம்புறதில்ல, அதை ஏற்றுக்கொண்டு தான் இல்லை, குடும்பமே தலைகீழாக இருக்குது, குடும்பமே தலைகீழாக இருக்குது. என்ன மாத்திரம் குடும்பம் எப்பப்பா சண்டேனா வீட்டில் இருக்கிறதுல சர்ச்சுன்னு ஓடி போயிடுது, பிள்ளைங்களை வேற டெய்லி பாட்டு சொல்லி கொடுக்குது, பைபிளை சொல்லி கொடுக்குது, ஜெபம் பண்ண வைக்குது, இப்போ என்ன இது குடும்பமே தலைக்கிற. அது மாத்திரம் இல்லாமல் என்ன போட்டு தொல்லை பண்ணுது, அந்த மாதிரி வைஃபுக்கு எப்படி இருக்கும், எப்ப எப்படியாவது ஹஸ்பண்ட கொண்டு வந்துடணும்ன்ற ஒரு நல் நோக்கத்தோடு அது என்ன பண்ணுது, ஓவர் ஹைப்பர் ஆக்டிவ்னுவாங்க, புரியுதுங்களா, பல விதமா செய்ய பார்க்குது, புக்ஸ கொடுக்குது, டிராக்ஸ கொடுக்குது, அவர் கண்ணாடியில போய் கண்ணாடி தலை வரலான்னு பார்த்தா அங்க ஒரு பெரிய வசனம் இருக்குது, அவர் போய் பீரோ திறக்கலான்னு பார்த்தா அங்க ஒரு வசனம் போட்டு வச்சிருக்குது, அவர் தலைக்கீழ பைபிள் எங்க பார்த்தாலும் பைபிள் இருக்குது, அவருக்கு எப்படியாவது ஆண்டவர் பேசிடுவாரான்னு என்னானவோ பண்ணி பார்க்குது. டிவி பார்க்கலான்னு பார்த்தா வெறும் கிறிஸ்டியன் சேனலா காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கு, வெறும் கிறிஸ்டியன் சேனலா வந்துகிட்டு இருக்கு, அது கெஞ்சுது கூத்தாடுது வாங்க வாங்கன்னு காஸ்பல சொல்லுது, அவருக்கு தலையே கெட்டு போகுது, தலையே கெட்டு போ, தலையே கெட்டு போய் வெறுத்து போற மாதிரி ஆகுது. அந்த மாதிரி சூழ்நிலையில என்ன செய்யறது, பேதுரு அட்வைஸ் கொடுக்கிறார், அம்மா தொடர்ந்து இந்த மாதிரி காஸ்பல் ஷேர் பண்ணி அதுக்கு விரோதமா நின்று எதிர்க்கிற அவங்களுக்கு ஒரு டைம் வரும், நீ இன்னுமே அவங்க கிட்ட பேச வேண்டியதில்லை, நல்லா பேசிட்ட நல்லா சொல்லி, அதனால பேசக்கூடாதுன்னு சொல்லல, அவர் பாருங்களேன் சொல்லணும், நல்லா சொல்லணும் காஸ்பல, ஆனா ஒரு டைம் திருப்பி திருப்பி சொல்ல சொல்ல அவங்க கேட்காத போகும்போது ஒரு டைம் வரும், இன்னுமே அவன் பேச்சை நிறுத்திடணும், இன்னுமே பேச்சு அங்க வேலை செய்யாது, பேச்சு அவங்களை திருப்பி இன்னும் திருப்பி பிடிச்சு நச்சரிக்க கூடாது. பேதுரு அட்வைஸ் என்ன கொடுக்கிறாரு, இன்னுமே அது வேலை செய்யாது, ஒருத்தரை நச்சரிச்சுக்கிட்டே நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வர முடியாது இல்லைங்களா. அவர் ப்ரெஷரா இன்னும் அது மாத்திரம் பத்தாம பாஸ்டர் வந்து பேசுங்க, பாஸ்டர் வந்து பேசுங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு விருந்து வச்சு இப்போ அவர் உட்கார வச்சு அவர் என்ன ஃபீல் பண்ணுவார், என்னடா இவ்வளோ ப்ரெஷர் பண்றாங்களே, என்ன பெண்டகாஸ்ட்ல ரொம்ப செய்வாங்க இல்லையா, இவ்வளோ ப்ரெஷர் நம்மளுக்கு கொடுக்குறாங்களேன்னு அவர் அப்படியே வெறுத்து ஏன்னா ஓடிடலாமான்னு இருக்கும் அவருக்கு. அப்படி இல்லை காஸ்பல் ஒருத்தனை கொண்டு வர்றது, நீ ஒருத்தனை ரட்சிக்க முடியாது இல்லைங்களா, உன்னுடைய பிரஷர்னால உன்னுடைய முயற்சிகள்னால திருப்பி 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 அவர் பிரஷர் பண்ணி எடுத்துட்டு வந்துட முடியாது, அது பரிசுத்தாவிதான் செய்ய முடியும். நீ சொல்ல வேண்டியது செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்ச பிறகு ஒரு டைம்ல நீ நிறுத்தணும் அல்லி கடவுள் தான் செய்ய முடியும், அந்த டைம்ல வேற வித்தையே தான் கையாளணும் இல்லைங்களா. ஒருத்தனை வந்து திருப்பி 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 சொல்லி வீட்டை விட்டு விரட்டிட முடியும், அவனை சர்ச்சுக்கு விரட்ட முடியாது இல்லைங்களா, ஒரு கிறிஸ்தவனா மாற்ற முடியாது திருப்பி 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 சொல்லி. என்ன செய்யறது, பேதுரு அதுக்கு ஒரு புத்திமதி சொல்றாரு, அட்வைஸ் சொல்றாரு, இன்னுமே அவனுக்கு காதுல ஓதக்கூடாது, அவனுக்கு கண்ணுலதான் காட்டணும், கண்ணுலதான் காட்டணும். எப்படி காட்டணும் பாருங்களேன், ஏன் அப்படின்னா பைபிளுக்கு சில டைம்ல ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் நம்ம சொல்ல வேண்டியதுதான், அதனால அப்படி தப்பா நினைச்சுக்க கூடாது, திருப்பி திருப்பி நம்ம சொல்லணும், கெஞ்சி பார்க்கணும், இது பண்ணி பார்க்கணும். அது ஒரு டைம் வேணும்னு அதை ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு டைம்ல நம்ம ஸ்டாப் பண்ற டைம் வந்துடும், ஏன்னா அப்படியே நம்ம நச்சரிச்சுட்டு போனோம்னா அது ரொம்ப தப்பா போயிடும். பைபிள்லயே அதுக்கு விரோதமா சொல்லி இருக்கு, சாலமன் 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி அவரே எழுதியிருக்கிறாரு நீதிமொழிகள்ல, படிங்களா 21:9 Proverbs 21:9
சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம்.
ஒரு கண்டென்ஷியஸ் உமன் அப்படின்னா சண்டைக்காரின்றது ஒரு பொதுவா போட்டிருக்க வார்த்தை. இப்ப பார், நச்சரிக்கிற ஒரு பொம்பளை கூட வாழ்றதை விட எங்கன்னா வீட்டு மேல கூரையில போய் ஒரு டென்ட்டை போட்டுக்கிட்டு தனியா இருக்கலாம், அப்படி ஒரு பொண்டாட்டி கூட வாழ்றதை விட அப்படிதான் போட்டிருக்கு பாருங்களேன், அது கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் வாழ்க்கை. ஆனா அந்த மாதிரி ஒரு வைஃப் கூட வாழ்றதை விட போட்டிருக்கு, படிங்களா 19:13 படிங்க நீதிமொழிகள் தான்.
மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம், மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு.
சரி, ஒரு ட்ரிப்பிங் வாட்டர்ன்ற மாதிரி, ஒரு எப்பப்பா நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம்னு வைங்களேன், ஒரு குளால ரொம்ப சைலண்டா இருக்கு, தண்ணி வந்துகிட்டே இருக்கு, டப்பு 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 டப்புன்னு தொடர்ந்து வந்துட்டு, எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கும். எங்க வீட்டுல ஒரு குளால் அப்படித்தான் வந்துகிட்டு இருக்கு, இரிட்டேட்டிங்கா இருக்கும் அது பாக்குறதுக்கு. அந்த மாதிரி ஒரு மனைவி இருக்கக்கூடாது. எப்போ பாரு, சில பேர் இருப்பாங்க, எப்போ பாரு நச்சரிச்சு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது, நச்சரிச்சுட்டே இருக்க வேண்டியது, வெறுத்து போயிடும். அந்த மாதிரி சில வைஃப்ஸ் பாருங்களேன், அந்த மாதிரி பண்ணி சாதிக்கிறாங்க சில பேர். ஆனா அந்த ஹஸ்பண்டு ரெண்டு காரியம் செய்யலாம், ஒன்னு வந்து எதிர்த்து ரொம்ப சண்டைக்காரனா அடம் பிடிச்சவனா, நீ என்னத்தான் பண்ணு நான் இப்படித்தான் இருப்பேன்னு மாறிடலாம். இன்னொன்னு என்ன செய்யலாம், சரி சமாதானத்துக்காக செஞ்சு தொலைவோன்னு செஞ்சிடலாம். ஆனால் பெரிய பிரச்சனையா வெடிவார், ஐயோ இப்படிப்பட்ட மனுஷனா இருக்கவார்னு பார்க்கவே இல்லையே, கொஞ்ச காலம் அவர் அமைதியா இருக்கலாம் ஆனா பயங்கரமா வந்துருவார், அது செய்யக்கூடாது. செய்யக்கூடாதுன்னு பொதுவாகவே போட்டிருக்கு. ஆகவே காஸ்பிளை வச்சும் நம்ம செய்யக்கூடாது, ஒரு வயசா இருக்கிறவங்க செய்யக்கூடாது. அப்போ என்னங்க செய்யறது, என்னங்க செய்யறதுன்னு பேதுரு சொல்றாரு. போதனை இன்றி, போதனை இன்றினா எப்ப பாரு பிரசங்கம் பிரசங்கம், எது எடுத்தாலும் கர்த்தர் கர்த்தர், எது எடுத்தாலும் பைபிள் பைபிள், எது எடுத்தாலும் அவர் நம்புறது இல்ல. ஆனா அவருக்கு எப்போ பாரு எது எடுத்தாலும் பிரசங்கம் கொடுக்கற மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது, வெறுத்து போயிடுற மாதிரி பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும் பாருங்களேன், அவர் பாசிட்டிவா சொல்றாரு. என்ன பண்ணணும், போதனை இன்றி படிங்க.
போதனை இன்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள்.
போதனையை நிறுத்திட்டு நம்ம என்ன பண்ணணும், நடக்கையினின்றி பிஹேவியர், ஒரு கன்சிஸ்டன்ட் பிஹேவியர், லைஃப் பேட்டர்ன், வாழ்க்கை மாதிரி, ஒரு ஒரே மாதிரி, ஒரு வாரம் அப்படி ஒரு வாரம் இப்படின்ற மாதிரி இல்லாம கன்சிஸ்டண்டா ஒரே வாழ்க்கை மாதிரி, நம்ம லைஃப் ஸ்டைல். என்னமே நம்ம காதுல அவனுக்கு ஓத முடியாம இருக்கலாம், பிரசங்கம் பண்ண முடியாம இருக்கலாம், ஆனா அவன் கண்ணுக்கு இன்னமே ரெகுலரா பிரசங்கம் கொடுக்கணும். எப்படி, என் வாழ்க்கை நடக்கை, நடக்கை லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை மாதிரி. பேதுருக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை புரிய புரிய பாருங்களேன், வார்த்தை இல்லாம உன்னுடைய நடக்கைனால அவனுக்கு பிரசங்கம் பண்ணு. அந்த நடக்கை பாருங்களேன், ரெண்டு இடத்துல வருது அந்த நடக்கை. அந்த 1வது அதிகாரம் கடைசியிலயும் வருது பாருங்களேன், பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை, அங்கேயும் வருது 2வது வசனத்திலையும், போதனையின்றி மனைவியின் நடக்கை. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, பேதுருவுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, நடக்கை நடக்கைன்னு வலியுறுத்துறார். 2:12 படிங்களா, அங்கேயும் போட்டிருக்கு பாருங்களேன்,
புரஜாதிகள் உங்களை அக்கிரமாக்காரரென்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்று நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள்.
பாருங்களா, நடக்கை பேதுருவு பிஹேவியரை பத்தி எவ்வளவு வலியுறுத்துறாருன்னு பாக்கணும். உன் பேச்சில் உன் நடக்கை இம்பார்ட்டன்ட். அங்க உன்னுடைய நடக்கை எப்படி இருக்கணும், அந்த நடக்கையை வந்து என்ன என்ன பண்ணணும் போட்டு அந்த வசனத்தில் பாருங்களேன், 1வது வசனத்தில் நடக்கை பிஹேவியரை வலியுறுத்துறாரு. நம்முடைய லைஃப் ஸ்டைல், நம்ம எப்படி பேசுறோன்றது இல்லை, நம்ம எப்படி வாழ்றோன்றத வலியுறுத்துறாரு. உன் புருஷன் என்னத்தை பார்க்கணும், உன் புருஷன் என்னத்தை கேட்கணுன்றது இல்லை, உன் புருஷன் என்னத்தை பார்க்கணும், இப்போ அதை பார்க்கறது தான் அவனை மாற்ற முடியும். என்ன என்ன பார்க்கணும் பாருங்கள, பயம் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து பாருங்களேன். இன்னமே பிரசங்கம் இருக்கக்கூடாது, இன்னமே பேச்சு இருக்கக்கூடாது, ஒரு வார்த்தையும் கூட விட்டுருணும் அப்படின்ற மாதிரி வருது. வார்த்தை இல்லாம இன்னுமே நடக்க இருக்கணும், ஒரு கன்சிஸ்டண்டா தொடர்ந்து போற நடக்க இருக்கணும். அந்த நடக்கையை ஹஸ்பண்டு பார்க்கணும். ஹஸ்பண்ட் பார்க்கணும்னா எங்க பார்ப்பாரு, அவரு சர்ச்சில் வந்தா பார்க்க முடியும், இல்ல நம்ம தெருவில் எப்படி நடந்துக்கிறோமா பார்க்க முடியும், காய்கறங்காரங்கிட்ட எப்படி நடந்துக்கிறோன்னா பார்க்க முடியும். ஹஸ்பண்ட் நம்ம நல் நடக்கைய பார்க்கணும்னா எங்க பார்க்க முடியும், நம்ம வீட்டில் தான் இல்லைங்களா, வீட்டில் எப்படி நடந்துக்கிறோம் அதைத்தான் ஹஸ்பண்ட் பார்க்கணும். பேசுறது இல்லை, கவனிக்கிறது இல்லை, நடக்கைய ஹஸ்பண்ட் பார்க்கிறபடி நம்ம நடந்துக்கணும். அது வீட்டில் பாருங்களா, வெளியில எங்கன்னா நடந்துடலாம், சர்ச்சில் ரொம்ப நல்ல நடக்கையா நடந்துடலாம், தெருவில் கூட நடந்துடலாம், வீட்டில் ஹஸ்பண்டுக்கு முன்னாடி நல்ல நடக்கையா நடக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அங்க அவரை பார்க்க வைக்கணும், மணி நல்ல நடக்கையா பார்க்க வைக்கணும். அதை பார்க்கும்போது அவருடைய நல்ல நடக்கைய உங்களுடைய நடக்கையை பார்க்கும்போது அப்பதான் மாற்றங்கள் வரும் அப்படின்றார். அந்த நல் நடக்கையில ரெண்டு குணாதிசயம் இருக்கணும். என்ன ரெண்டு குணாதிசயம், முதலாவது என்ன பார்க்கிறோம், என்ன செய்யக்கூடாது, ஒரே வார்த்தையில செய்ய சொல்லணும்னா நச்சரிக்க கூடாது புருஷனை பிடிச்சி இல்லைங்களா. எப்ப பாரு கடவுள் பைபிள் பைபிள் பைபிள்னு அவங்களை பிடிச்சி நச்சரிக்க கூடாது. அவிசுவாச புருஷனா இருந்தா எவ்வளவு காஸ்பல சொல்லணுமோ சொல்லி விட்டுட்டு நடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், பிஹேவியர், அவர் காதுக்குள்ள பிரசங்கம், அவர் கண்ணுக்கு பிரசங்கம் கொடுக்க ஆரம்பிக்கணும். என்ன செய்யணும், நம்மளுடைய பிஹேவியரில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அந்த பிஹேவியர் ஹஸ்பண்ட் பார்க்குற இடத்துல நம்ம பிஹேவியர் ஒழுங்காக இருக்கணும், வீட்டில் பர்சனலாக ப்ரைவேட்டான இடத்துல ஒழுங்காக இருக்கணும். அந்த நல் நடக்கையில் ரெண்டு குணாதிசயம் பிரத்யேகமாக இருக்கணும். என்ன குணாதிசயம், 1வது வசனத்தை படிங்க,
அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து
பாருங்களேன். ரெண்டு குணாதிசயத்தை அங்க வலியுறுத்துறார், மனைவிகளே உங்க புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அந்த கீழ்ப்படிதல்ல ரொம்ப பிரதானமா ரெண்டு குணாதிசயம் உங்க புருஷர்களுக்கு தெரியும். என்ன ரெண்டு குணாதிசயம், முதலாவது கற்பு, கற்புள்ள நடக்கை, ரெண்டாவது பயபக்தியோடு கூடிய கற்புள்ள நடக்கை. ரெண்டு குணாதிசயம், ஒன்னு கற்புள்ள நடக்கை, இன்னொன்னு பயபக்தி. பயபக்தி ரெண்ட பாப்பமே. ஒன்னு கற்புள்ள நடக்கைனா என்ன? உங்க ஹஸ்பண்ட் உங்களை பார்க்கும் போது உங்களுடைய சுத்தத்தை குறித்து கற்ப குறித்து எந்த விதமான கேள்வியும் இல்லாதபடிக்கு நீங்க நடந்துக்கணும். ஏன்னா பேதுரு வந்து இது எழுதும் போது அவர் ரியலா பார்த்து எழுதுறாரு. அவங்க சூழ்நிலைகள் என்னன்னு பார்த்து எழுதுறாரு. ஒரு வைஃபுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அந்த கலாச்சாரத்துல அந்த வைஃபை மதிக்கவே மாட்டாங்க, ஒழுங்கா பேரு கொடுத்து கூப்பிட மாட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து மிருகத்தனமா அதை நடத்துவார், கொஞ்சம் கூட கவனிக்கவே மாட்டாரு, ரெஸ்பெக்டே பண்ண மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனைவி சர்ச்சுக்கு வருது. சர்ச்சுக்கு வரும்போது பரிசுத்தாவினால மறு ஜென்மம் அடைந்த விசுவாசிகளை பார்க்குது. அந்த விசுவாசிகள் எவ்வளவு ஜென்டில்மேனா இருப்பாங்க, எவ்வளவு ஒழுங்கா கற்புள்ளவர்களா, மனைவிகளை வந்து அசிங்கமா பேச மாட்டாங்க, பெண்கள் கிட்ட எவ்வளவு மரியாதையா நடந்துக்குவாங்க, எவ்வளவு ஒழுங்கா நடந்துக்குவாங்கன்னு அது பாக்குது. அது பார்த்த உடனே அந்த மனைவிகள் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட பேசும்போது, எங்க ஹஸ்பண்ட் எனக்கு இதை செஞ்சாரு தெரியுங்களா, இதை வாங்கி கொடுத்தாரு தெரியுங்களா, எங்க ஹஸ்பண்ட் எவ்வளவு அன்பா இருக்கிறாரு தெரியுங்களா, எங்க ஹஸ்பண்ட் கூட நாங்க எவ்வளவு சந்தோஷமா ஜெபிக்கிறோம் தெரியுங்களான்னு அது கேட்கும் போது அதுக்கு ஃபீலிங் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன். அந்த மனைவி ஸ்தானத்துல இருந்து அங்க பார்த்தா வீட்டுல ஒரு மிருகத்தை வச்சுக்கிட்டு இருக்காது. இதெல்லாம் கேட்குது அதுக்கு. பார்த்த உடனே எவ்வளோ தான் வாழ்க்கையில் மிஸ் பண்ணுறோன்னு ஃபீலிங் வராது. எவ்வளோதான் ஃபீலிங் வரும், எனக்கும் வந்து வாசிச்சிருக்குது, என்ன ஆஹா பக்திமான, என்ன பரிசுத்தவன், எவ்வளோ ஜென்டிலாக நடந்துக்கிறாங்களேன்னு அதுக்கு ஃபீலிங். ஒருவேளை சரீரப்பிரகாரமாக இல்லாத போதுன்னு தன்னுடைய மனசில் உணர்ச்சியில் அவளுக்கு தப்பான எண்ணங்கள் வராமல் இருக்கலாமா, அவளுடைய உணர்ச்சிகள் மற்ற மனிதர்கள் மேலே போகாமல் இருக்க முடியுமா, தன் ஹஸ்பண்டை கேவலமாக பார்க்குறதும் மற்றவங்கள இப்படி இருக்கிறாங்களே இவரும் இருக்கிறாரே போய் பாருங்க அங்கே போய் பாருங்க சொல்கிறது இல்லை, அவங்களும் இருக்கிறாங்க இவங்களும் இருக்கிறாங்க நீங்களும் இருக்கிறீங்கன்னு அவங்கள மேலே ஒரு மனசு போகிறது அவளுக்கு வராது. இயற்கையாக வர சோதனை, எந்த விசுவாசியா இருந்தாலும் சோதனை வரத்தான் செய்யும். அந்த சோதனை இராதபடிக்கு பாருங்களேன். அந்த வைஃபுக்கு அவர் புத்திமதி சொல்றார், உனக்கு சோதனை சரீரவிதமா வராமல் இருக்கும், உன்னுடைய உணர்ச்சி அப்படி தப்பான விதங்கள்ல போலாம், ஆனா நீ உன் புருஷங்கிட்ட நடந்துக்கும் போது, உன் புருஷன் உன்னை அலசி ஆராயும் போது, சர்ச்சுக்கு போகுது, எங்கேயோ போயிட்டு யாரு கூடயோ ஜெபம் பண்ணிட்டு வருது, வீட்டுக்கு வருது, வீட்டுக்கு வந்து நடந்துக்கும் போது, அவன் அலசி ஆராய்ந்து உன்னை சோதிக்கும் போது உன்னுடைய லைஃப் ஸ்டைல்ல என்ன இருக்கணும், உன்னை பார்த்து அவன் இயேசுகிட்ட வரணும்னா முதலாவது அவனை தற்குறைவா பார்த்து மற்ற மனிதர்கள் மேல உணர்ச்சி இருக்கிற சின்ன சந்தேகம் கூட அவனுக்கு வரக்கூடாது. புரியுதுங்களா? அதை நீ பார்த்துக்கணும். கற்புள்ள நடக்கு, கற்புள்ள நடக்க. அவன் உன்னை சோதிச்சு பார்க்கும்போது, தொடர்ந்து உன் வாழ்க்கையை பார்க்கும்போது, உன் கண்ணோ சரி உன் பேச்சோ உன்னுடைய உணர்ச்சிகளோ மற்ற ஆம்பளைங்க மேலே இருக்கிறத அவன் கவனிக்கவே கூடாது, இருக்கக்கூடாது அப்படி இல்லைங்களா? அவங்கள பாரு, இவங்கள பாரு, அவங்க இருந்தா நல்லா இருக்குமேன்ற எண்ணம் அவனுக்கு இருக்கக்கூடாது. அப்படி உன் கற்புள்ள நடக்கை நடக்கணும். அதுதான் சொல்றாரு கற்புள்ள நடக்கையோடு. ரெண்டாவது என்ன சொல்றாரு? பயபக்தியோடு கூடி. பயபக்தி மனைவிகளே, உங்க சொந்த புருஷர்களுக்கு அன்பன், அவன் அவிசுவாசியா இருந்தாலும் அவனுக்கு கீழ்ப்படியுங்க. அந்த கற்பு, அந்த கீழ்ப்படிதல் எதுல இருக்கணும்? கற்புள்ள நடக்க அதுல இருக்கணும். ரெண்டாவது பயபக்தியோடு கூடிய கற்புள்ள நடக்க. என்ன பயபக்தியோடு? எப்ப பார் பயந்துகிட்டு இருக்கணுமா மனைவி? ரொம்ப பயத்தோடு எப்ப பார் பயந்துகிட்டு இருக்கணுமா? இல்ல, இந்த வசனம் படிங்களா, ஆறாவது வசனம் என்ன போட்டிருக்கு?
அந்தபடியே சாரால் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள்.
ஒரு ஆபத்துக்கும் பயப்படாத ஒரு பொண்டாட்டி, எந்த ஆபத்துக்கும் பயப்படாத ஒரு பொண்டாட்டியா நீங்க இருக்கணும். அப்படின்னா பயந்த குணத்தை பத்தி அவர் பேசல. இங்க பேசுறது என்ன மாதிரி பயத்தை? தேவன் மேல இருக்கிற பயம், தேவன் மேல இருக்கிற பயம். ஆண்டவர் கொடுத்த கட்டளை, ஒரு மனைவியாக உனக்கு இருக்கிற கடமை, எனக்கு உன் குடும்பத்தை நான் பார்த்து ஆசீர்வதிக்கணும், உன்னை பார்த்து நான் ஆசீர்வதிக்கணும், உனக்கு சமாதானம் சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் கொடுத்த கட்டளை மனைவிகளுக்கு என்ன தெரியுமா? உன் புருஷனுக்கு நீ கீழ்ப்படிந்திரு. அந்த ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு? அவர் என்ன பார்த்து என்ன ஆசீர்வதிக்கணும், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும்னா அவருக்கு கீழ்ப்படிஞ்சா தானே முடியும்ன்ற ஒரு பயம். அவருக்கு கீழ்ப்படியாம போற ஒரு மனைவியா இருந்தனா பயங்கரமான விளைவுகள் என் குடும்பத்துல வரும், என் பிள்ளைகிட்ட வரும், என் ஹஸ்பண்ட் கிட்ட வரும்ன்ற பயபக்தி. என் ஹஸ்பண்ட் கடவுள் என் குடும்பத்தையே கூட சபிச்சு விட்டுறலாமேன்ற ஒரு பயம், ஆண்டவர் மேல இருக்கிற பயம். புரியுதுங்களா? பயபக்தியோடு கடவுள் மேல, the fear of God. ஏன்னா 17 எல்லோரையும் கனம் பண்ணுங்கள் தேவனுக்கு பயந்திருங்கள். 1:17 படிங்க.
எல்லோரையும் கனம் பண்ணுங்கள்.
இல்ல 1:17 1:17
அன்றியும் பச்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் பலவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள்.
பாருங்களேன், ஏன் உங்க எல்லோரையும் ஆண்டவர் நியாயம் தீர்க்க பச்சபாதம் இல்லாம நியாயம் தீர்க்க போறாரு? ஒரு வைஃப்னா வைஃபா உன் கடமை என்ன, நீ என்ன செஞ்ச அப்படின்னு ஆண்டவர் நிச்சயமா ஒவ்வொருத்தரையும் நியாயம் தீர்ப்பாரு. அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படியாம எத்தனை நாள் வைஃபா நீ இருந்திருக்கிறியோ அந்த விளைவுகள்லாம் குடும்பத்துக்கு வரும், அந்த சாபங்க தண்டனை எல்லாம் குடும்பத்துக்கு வரும், உனக்கு வரும், அதுக்கெல்லாம் அனுபவிச்சுதான் அனுபவிக்க போற. புரியுதுங்களா? அந்த பயபக்தியோடு, ஐயோ நான் இப்படி இருந்தா முடியாதேன்ற ஒரு பயபக்தியோடு கூடிய கற்புள்ள நடக்கை, அதை பத்தி தான் அவர் வலியுறுத்துறாரு. இந்த கட்டளைக்கு நான் கீழ்படியணுமே, கடவுள் என்ன என் குடும்பத்தை என்னையும் ஆசீர்வதிக்கணும்னா இது ரொம்ப அவசியம் அப்படின்றது. ஒரு பக்கம் பயபக்தினா கடவுளுக்கு பயப்படுற பயம், இன்னொன்னு ஹஸ்பண்டுக்கும் பயப்படணும்னு வசனம் போட்டிருக்கு. பாருங்களா, எபேசியர் 5:33 படிங்களா.
எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்தில் அன்பு கூட கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவுள்.
பாருங்களா, மனைவியும் புருஷனிடத்தில், கடவுள் இடத்துல இல்ல, புருஷனிடத்தில் பயபக்தியா. ஏன்னா ஒரு மனைவியை ஆசீர்வதிக்கிறது, குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறது, அவளுக்கு சமாதானம் சந்தோஷம் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அவ ரட்சிக்கப்பட்டான்ற ஒரு முக்கியமான வெளிப்பாடு வந்து புருஷன்கிட்ட தான் எப்படி நடந்துக்கிறோன்றத பொறுத்து தான் இருக்கு. புரியுதுங்களா? அதனுடைய புனிதத்தை நம்ம எல்லோரும் ஆழமா உணர பார்க்கணும். புருஷனோடு ஏன் பயபக்தியா நடக்கணும்? நம்ம ஊர்ல பயபக்தியா இன்னும் வரப்போது வசனம், சாரா வந்து ஆபிரகாம் எப்படி கூப்பிடுச்சான், ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுச்சான். நம்மள வாங்க ஆண்டவரே, என்ன வேணும் ஆண்டவரே உங்களுக்கு அப்படி நம்ம வீட்டுல கூப்பிட ஆரம்பிச்சாங்க. என்னதான் பிரச்சனை உங்களுக்கு ஆண்டவரே, ஏன் தொல்லை பண்றீங்க ஆண்டவரே அப்படின்னா, இல்ல அப்படி அப்படி பேச சொல்லல, பயபக்தியோடுன்னா நம்ம பேச்சுல அவருக்கு காட்டுற மரியாதை அதாங்க. பேச்சுல என்ன மரியாதை காட்டுற, எப்படி மரியாதையோடு அவர்கிட்ட பேசுற, அதாங்க முக்கியம். பாருங்களேன், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் கவனிக்காம போய் ஒரு நல்ல குடும்பத்தை வளர்த்துற முடியாது, ஒரு குடும்பத்துக்கு கொண்டு வந்துட முடியாது, ரொம்ப முக்கியம். பாருங்களேன், பயபக்தியோடு புருஷன்கிட்டயும் நடந்துக்கணும்னு போட்டிருக்கு இந்த வசனம். ஆகவே சரி, நம்ம இதோடு முடிப்போம். மனைவிகளே, உங்க சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்க, அதான் கட்டளை, மனைவிகளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அந்த எப்பேற்பட்ட புருஷர்கள், அவல்ல இவல்ல யாருமே எக்ஸப்ஷன் இல்ல, அவன் அவிசுவாசியா இருந்தாலும் அவனுக்கு கீழ்ப்படியணும். என்ன மாதிரி கீழ்ப்படியணும்? ஒரு அவிசுவாசியா இருந்தா விசேஷமா அவனை பிடிச்சி அனாவசியமா நச்சரிக்காம அவகிட்ட ஒரு நல் நடக்கை குணத்தோடு நடந்துக்கணும். பிஹேவியர், லைஃப் ஸ்டைல் அவன் முன்னாடி நல்லா நடக்கணும். எப்பேற்பட்ட லைஃப் ஸ்டைலா இருக்கணும்? பயபக்தியோடு கூடிய, கடவுளுக்கு நான் பயப்படுறேன், கடவுளுக்கு நான் பயப்படுறேன்றத அங்க பயந்தேன்னா ஹஸ்பண்டுக்கும் பயபக்தியோடு நடந்துக்கும். கடவுளுக்கு பயப்படுறேன்னு எப்படி தெரியும்? ஹஸ்பண்டை மரியாதையோடு எப்படி பேசுறோம், பயபக்தியோடு அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறோம் அதுல தெரியும். அதனால தான் ஹஸ்பண்டுக்கும் பயப்படணும்னு போட்டு, நான் கடவுளுக்கு பயப்படுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய முடியாது. கடவுளுக்கு பயப்படுறேன், அது ஹஸ்பண்டுக்கு பயபக்தியோடு நடந்து கற்புள்ள, பயபக்தியோடு கூடிய கற்புள்ள நடக்கைய அவர்கள் பார்க்கும் போது, எப்பேற்பட்ட அயோக்கியனா இருந்தாலும் அந்த குணம் கொஞ்சம் டைம் தான் ஆகலாம், அதை கவனித்து தொடர்ந்து அவன் பார்க்கும் போது பரிசுத்தாவி அவனை வேலை செஞ்சு கன்வெர்ட் பண்ற ரொம்ப சாத்தியம் இருக்கு. அவன் திருந்துறதுக்கு ரொம்ப பெரிய வழி இருக்கு. எவ்வளவு மோசமானவராக இருந்தாலும் திருந்தி மனைவியை நேசிக்கிறதுக்கு பெரிய வழி இருக்கு, அவன் ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு வழி இருக்கு. அதுதான் அவர் சொல்றார். இதுதான் கல்யாணத்துல இருக்கிற ரகசியமே இத்தாங்க. ஒரு சிறப்பான அழகான குடும்பம், சந்தோஷமான குடும்பம் வரணும்னா, வைஃப் கட்டணும்னு விரும்பணும்னா இப்படித்தான் கட்ட முடியும். ஒரு நச்சடிச்சுக்கிட்டு வாயாடித்தனமா இருந்து புருஷனை தலைமுடி பிடிச்சி ஆற்ற எந்த குடும்பம் ஒழுங்கா வந்திருக்கு? அந்த குடும்பத்துல வந்த எந்த பிள்ளைங்க அப்பா அம்மா மதிச்சு வந்திருக்கு? யோசிச்சு பாருங்களேன், நல்லாவே வராது, நல்லாவே வராது. அந்த ஒரு மனைவிகளா இருந்து கர்த்தருடைய இந்த கட்டளையை கீழ்ப்படியாத வாழும்போது குடும்பத்துல அனுதினமும் பாவம் செய்யுது. ஜபம் கேட்கப்படாதுன்னு ஹஸ்பண்ட் எழுதி இருக்காரு, மனைவி ஜபத்தை கேட்டுருவாரா? நீ தான் ஆண்டவருடைய கட்டளையே கீழ்படிஞ்சு வாழ்லயே உன் ஜபத்தை எப்படி கேட்பார் ஆண்டவர்? எல்லாத்துக்கும் பொருந்தா இல்லைங்களா? அது ரொம்ப சீரியஸா நீங்க எடுத்துக்கணும். ஒரு அன்கன்வெர்டட் ஹஸ்பண்டுக்கே இப்படி மாற முடியும் அப்படின்னா, ஒரு கன்வெர்டட் விசுவாசி ஹஸ்பண்டுக்கு நம்ம எப்படி கீழ்படிஞ்சு நடக்கணும்? அந்த கட்டளை எவ்வளவு அழுத்தமா உங்களுக்கு இருக்கு யோசிச்சு பாருங்க. இதாங்க ரகசியம், எவ்வளவு அருமையா உலகம் அநியாவசியமா நம்ம மூளையை கெடுத்து அழிக்க பாக்குது நம்ம குடும்பங்களை. ஆண்டவர் எவ்வளவு ஒரு அமைதியான சாந்தமான பயத்தோடு கூடிய கற்புள்ள நடக்கையுள்ள ஒரு பொண்டாட்டி அந்த குடும்பத்தை கட்டி சிறப்பா அந்த மனுஷனை கூட மாத்தி அந்த பிள்ளைகளை நல்லா வளர்த்து கொண்டு வர முடியும், ஒரு பெரிய சாட்சியா இருக்க முடியும். அந்த மாதிரி தான் நீ நடந்தா நல்ல சாட்சியா இருக்க முடியும் அப்படின்ற. சரி, சில பாடங்களை இதுல படிச்சுக்குவோம். முதலாவது பாடம் என்ன? மனைவிகளே, உங்களை ஆண்டவர் ரட்சித்து பரிசுத்தாவி உங்களை கொடுத்து உங்களுக்கு ஒரு குடும்பம் கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா. உங்களுடைய கடமை, ஒரு ஹஸ்பண்டுடைய கடமையோ சரி வைஃபுடைய கடமையோ சரி, ஹஸ்பண்டுடைய நிலையை பொறுத்து, திறமையை பொறுத்து, ஆவிக்குரிய நிலைமையை பொறுத்து இல்லை. புரியுதுங்களா? அவங்க எப்படியா இருந்தாலும் சரி, என்னுடைய கடமை இதுதான். அவங்கள பார்க்கிற வழியே இல்லை. நம்ம வாழ்ற கலாச்சாரம் எப்படி? கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். அப்படி இது பார்க்க முடியாது. மரியாதை அவன் ஒழுங்கா இருந்தா நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு இது இல்லை. அவன் எப்படி இருந்தாலும் என் கடமை இது. கடவுளுக்கு முன்பதாக நான் நியாயம் தீர்க்கும் போது நான் கொடுக்க வேண்டிய கணக்கின் கடமை இது. பேதுருக்கு ஆண்டவர் சொல்லலையா, ஆண்டவரே என்னை நேசிக்கிறாயா, நீ என் ஆடுகளை மேய்ச்சி என் பின்னாடி வா, நீ கடைசி காலத்துல நீ எந்திரிச்சு இப்போ ஓடுற, கடைசி காலத்துல நீ சாக போற, பயங்கரமா ரத்த சாட்சியா சாக போறேன், என் பின்னாடி வான்றார். பேதுரு என்ன சொல்றாரு? அப்ப யோவான் எப்படி சாக போறாருன்னு கேட்கிறாரு அவர் இல்லைங்களா. அது உனக்கு என்ன, உனக்கு என்ன, நீ என்ன நேசிக்கிறானா என் பின்னாடி நீ வா. ஆனா என் ஹஸ்பண்டு சரியா இல்லையா, அவருக்கு என்ன, அது உனக்கு என்னன்றார் ஆண்டவர். அது அவரு பாத்துக்குவார். அதே மாதிரி தான் நம்மளுடைய கடமை, வைஃப்ஸா உங்களுக்கு இருக்க வேண்டிய கடமை. அவங்க எப்படி இருந்தாலும் சரி, தேவனுக்கு முன்பதாக எனக்கு இருக்கிற கடமை இதுதான் அப்படின்னு எப்போ நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சு அதை பாக்குறோமோ அப்பதாங்க நம்ம குடும்பம் உருப்படும். அப்பதாங்க ஆண்டவருக்கு மனசாட்சியோடு நம்ம செயல்பட ஆரம்பிப்போம். நான் சொன்ன மாதிரி அவிசுவாச புருஷர்களுக்கே அப்படி போட்டிருக்குன்னா, விசுவாச புருஷர்களை எவ்வளவு உத்தம புருஷர்களா மனைவிகள் மாத்திட முடியும். யோசிச்சு பாருங்க, பெரிய சரித்திரத்தை சொல்லுவாங்க, ஒரு பெரிய விசுவாசிகளுக்கு பெரிய ஊழியக்காரங்களுக்கு பின்னாடி இருந்த ஒரு பெரிய ரகசியம் அவங்களுடைய மனைவிகள் தான். எத்தனையோ பேர் நல்ல ஊழியக்காரா மாறாத கெட்டு போய் வாழ்க்கை ஊழியம் செய்ய முடியாம போனது காரணமும் அவங்களுடைய மனைவிகள் தான். புரியுதுங்களா? அவங்களுடைய மனைவிகள் தான் காரணம். ஆகவே இந்த கடமையை ரொம்ப முக்கியமா உணருங்க. விசேஷமா அவிவிசுவாச புருஷனா இருக்கிற மனைவிகள், சில பேர் நம்ம ஆடியோ எல்லாம் கேட்கறவங்க இருக்கிறாங்க, அவங்க எனக்கு இமெயில் கூட அனுப்பிச்சிருக்கிறாங்க, இதை வெயிட் பண்றோன்னு அவங்களுக்கு ஒரு காரியம் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. உற்சாகத்துக்கு அவங்க எவ்வளவு நன்றியா இருக்கணும் முதலாவது நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை அவிவிசுவாச புருஷனா இருந்தா அதுக்கு ரொம்ப நீங்க நன்றியா இருக்கணும். என்னங்க எப்படி நன்றியா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசிச்சு பாருங்க, உங்க புருஷன் மாதிரியே நீங்களும் இருந்திருக்கலாம் இல்லையா. எவ்வளவு பவர்ஃபுல் கிருபை உங்களுக்குள்ள வேலை செஞ்சிருந்துச்சுன்னா, அந்த கலாச்சாரத்தை விட்டு புருஷனை கூட எதிர்த்து ஆண்டவர்கிட்ட வரும்படிக்கு கிருபை உங்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா. எவ்வளவு பெரிய விசேஷம், உங்க புருஷன் மாதிரி நீங்களும் இருந்து நரக பாதையில போய் கடவுளுடைய மகிமைக்கு குருடரா இருந்து மறிக்கிறதுக்கு ஆயத்தம் இல்லாம போய் செத்து நித்திய அக்னிக்குள்ள போயிருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை வந்து உங்களை காப்பாத்திருக்கு. இப்போ ஒரு அவிசுவாச புருஷனோடு வாழ்றது எவ்வளவுதான் மனசு கஷ்டம் வேதனை வலி கொடுத்தாலும், இந்த உலகத்துல ரொம்ப சந்தோஷமான புருஷ மனைவி இருந்திருக்கிறாங்க அவிசுவாசிகள் ரெண்டு பேரும். ஆனா ரெண்டு பேரும் போன இடம் எங்க நரகம். சிரிச்சுக்கிட்டே ஒருத்தர் ஒருத்தர் தோல் மேல கை போட்டுக்கிட்டே நரகத்துக்கு இறங்குற எத்தனை புருஷ மனைவி இருந்திருக்கலாம். அப்படி உங்களை பாவத்துல கடவுள் விட்டுருக்கலாம் இல்லையா. ஆனா அவருடைய கிருபை வந்து பிசாசோடு ரெண்டு பேரும் இணைந்திருந்தீங்க, பிசாசு கூட மடியில படுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா ஆண்டவருடைய கிருபை உங்களை காப்பாத்திருக்கு. அது விசேஷம் இல்ல பாருங்களேன், உங்களை காப்பாத்திருக்கு. எவ்வளவு பெரிய கிருபை உங்களை காப்பாத்தி. அது மாத்திரம் இல்லாம ஒரு ஆயிரக்கணக்கான கல்யாணம் பண்ண வாழ்க்கை, அவங்க எத்தனையோ பேர் நரகத்துக்கு போயிருக்கும் போது ஆண்டவருடைய கிருபை உங்களை காப்பாத்தி உங்க கல்யாண சூழ்நிலை வந்து எத்தனையோ பேர் சந்தோஷமா இருக்கிறாங்க இல்லைங்களா, புருஷன் மனைவி சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒருபோதும் அந்த சந்தோஷத்திலே ஆண்டவரை தேடுற புருஷ மனைவிகளே இல்லை. யோசிச்சு பாருங்களேன், ஏன் அவங்களுக்கு கிருபையின் அவசியமே தெரியறதில்ல பாருங்களேன். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மனைவிக்கா பேதுரு என்ன சொல்றாரு, அம்மா ஒவ்வொரு நாளும் நீ நன்னடக்கியா நடக்கணும்னா அவளுக்கு எவ்வளோ அப்படி ஒரு கல்யாணம் வந்து ஆண்டவர்கிட்ட நெருங்கி வர்றதுக்கு அவளுக்கு உதவுறது இல்லைங்களா, அவளுடைய பரிசுத்தமாக்குதலுக்கு எவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபையினால நான் என் புருஷனுக்கு முன்பதாக பயபக்தியோடு கற்புள்ள நடக்கியா நான் நடந்துக்கொள்ளோன்னு அனுதினமும் அந்த கல்யாணம் வந்து ஆண்டவர்கிட்ட தன்னை நெருங்கி 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 கொண்டு வர கல்யாணமா மாறுது பாருங்களேன். எத்தனையோ பேர் சந்தோஷமா இருக்கிறாங்க, நல்ல புருஷ மன்னாடி பார்த்தா நல்லா தான் இருக்கிறாங்க, ஆண்டவரை தேடுற புருஷ மன்னாட்டியே இல்லை. ஆனா உன் கல்யாணம் ஆண்டவர் எப்படி அமைச்சிருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் அது என்ன உணர்த்துது, கிருபையின் அவசியத்தை உணர்த்துது. நீ ஜபம் பண்ணி அமைதியா நல்ல குணத்தோடு நல்லடக்கையோடு நடக்கும் போது உன் புருஷனுடைய கண்ணுக்கு அது ஒரு பெரிய பிரசங்கமா மாறி அவனை கன்வெர்ட் பண்ண முடியும். இயேசு வந்து பிசாசு கிட்ட ஒன்னா இருந்ததை ஒருவேளை பிரிச்சிருக்கலாம், ஆனா கிறிஸ்து கிட்ட உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா ஆக்கலாம். அது நிரந்தர ஐக்கியம். அது ரொம்ப அதுக்காக ஆண்டவருக்கு நீங்க நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறீங்க. ஒருவேளை அவிசுவாச புருஷனா இருந்தால் இந்த இந்த கொள்கை வந்து இன்னொரு பயன்பாடுக்கு இந்த பிரின்சிபல் வந்து ஒருவேளை மனைவிகளுக்கு எழுதியிருந்தாலும் இது எல்லாருக்கும் பொருந்தும், புருஷர்களுக்கும் பொருந்தும் இல்லைங்களா. இந்த பிரின்சிபல் ஒருவேளை புருஷ மனைவி வந்து அவிசுவாசியா இருந்து புருஷன் விசுவாசியா இருந்தா அவங்களுக்கும் பொருந்தும். பேசி பேசி சொல்லி சொல்லி பார்த்து மனைவி கேட்கவே மாட்டேங்குது, என்ன பண்றது புருஷன், அவர் அவருடைய கடமையை கரெக்டாக செய்ய பார்க்கணும். என்ன செய்ய பார்க்கணும், அவள் அவிசுவாசியாக இருந்தாலும் கிறிஸ்து சபையை நேசித்த மாதிரி நான் இந்த மனைவியை நேசிப்பேன் அப்படியே அவர் இருக்கணும் இல்லைங்களா. கிறிஸ்து நம்மளை நேசிக்கும் போது நம்ம என்ன ரொம்ப பெரிய விசுவாசிகளா, ரொம்ப பக்திமான்களாக இருக்கிறோமா, இல்லை. ஆனாலும் நம்மளை நேசித்தார், அவள் நேசிக்க முடியாம பாவத்துல இருந்து அடாவடியா பாவ உச்சைகள்ல அவ பயங்கரமா இருந்தாலும் நான் அவளை நேசிப்பேன். கிறிஸ்து சபையை நேசிச்ச மாதிரி அதே மாதிரி நேசிப்பேன். அதை நேசிச்சு அந்த நேசத்துல கடவுள் அவளை கொண்டு வருவார். வார்த்தையின்றி போதகமின்றி அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு அந்த ஒரு நல்நடக்கை, புருஷனுடைய நல்நடக்கை உதவியா இருக்கலாம். அதே பிள்ளைகளுக்கும் பொருந்தும். பெற்றோர்களா இருக்கிற நம்ம பிள்ளைகளுக்கு எவ்வளவோ சொல்லி கொடுக்குறோம் இல்லைங்களா. பிறந்ததுலேருந்து சொல்லி கொடுக்குறோம் எங்கள் பிள்ளைகளாம் அப்படித்தான், கதை பிறந்ததுலேருந்து சுவிசேஷம் காஸ்பிள் வசனம் 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 சொல்லி பார்த்தாலும் அதுங்களுக்கு என்ன வருது, வசனத்தை கேட்டும் அவளுக்கு கீழ்படியாத பிள்ளைகளாக இருக்கிறாங்க இல்லைங்களா. அது கேட்டு காஸ்பிள்லாம் நல்லா தெரியும், ஆனாலும் திருந்தாத பாவகரமான சந்தேகங்களும் பாவகரமான காரிய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது அந்த பிள்ளைகளுக்கு, நம்ம என்ன பண்ணணும், எவ்வளோ சொல்லி கொடுத்தாச்சு, ஆனால் நம்ம இன்னுமே என்ன பண்ணணும், நம்மளுடைய தாய் தகப்பனாக இருந்து நல்நடக்கையோடு நடந்து அவங்களுக்கு காமிக்கணும். அதுதான் ஹோலி ஸ்பிரிட் யூஸ் பண்ணி அவங்களை கன்வெர்ட் பண்ண முடியும் இல்லைங்களா. தாய் தகப்பனாக ஒரு காஸ்பல் ஒரு தகப்பனை எப்படி நடத்தும், ஒரு காஸ்பல் ஒரு தாயை எப்படி மாத்திருக்குது, ஒரு தகப்பனை எப்படி மாத்திருக்கு, ஒரு புருஷனை எப்படி மாத்திருக்குதுன்னு அந்த பிள்ளைங்க கண்ணால பார்க்கும் போது அதை தாங்க கன்வர்ஷனை கொண்டு வர முடியும். போதனை இன்று இன்னுமே அவங்க கன்வெர்ட் ஆகணும். போதனை ரொம்ப கிடைச்சிருச்சு அவங்களுக்கு, ஆனா இன்னுமே கன்வெர்ட் ஆகணும்னா அவங்க கண்ணுக்கு பிரசங்கம் தேவை. தாய் தகப்பனுங்க நம்ம அப்படி நடந்துக்கணும். எங்கள் வீட்டில் அதான் யோசிச்சுட்டு இருந்தோம் நேற்று இல்லைங்களா. பிள்ளைக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்தாச்சு, அவனுக்கு காஸ்பல் தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. இன்னுமே அவன் மாறணும்னா என்ன வழி, நம்ம அவனுக்கு காட்டின ஒரு காஸ்பல் மாத்தின அப்பா எப்படி இருப்பாரு, ஒரு காஸ்பல் மாத்தின அம்மா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க அப்படி நம்ம நடந்துக்கிட்டா தான் போதனையின்றி அவன் கன்வெர்ட் ஆக முடியும். நம்ம அப்படி நடந்துக்கிட்டா தான் அவன் மாற முடியும். நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கும் அப்படித்தான், நமக்கு சுற்றி இருக்கிறவங்களும் அப்படித்தான். எவ்வளோ சொல்லி 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 பார்த்து கேட்க மாட்டேன்றாங்க, காஸ்பலை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, வேணான்றாங்க. அவங்க என்ன பண்ணுறது, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங் தான். இனிமேல் நம்ம காஸ்பல் நல் நடக்கை இல்லைங்களா, காஸ்பல் சொல்லிட்டு தான் இருக்கணும், அது இது ஒன்றும் இது இல்லை. ஆனால் நம்ம நல் நடக்கை ரொம்ப அவசியம், அவங்களுக்கு முன்னாடி நடக்கிறது ரொம்ப அவசியம். சரி, ஒரே ஒரு கதை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு ஒரு பெரிய ப்ரீச்சர், அவர் ரொம்ப பெரிய சபையை நடத்துகிறவர், அவர் ஒரு சாட்சி கொடுத்துருக்கிறாரு. அவங்க சபையில் அவங்க குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு குடும்பமும் அதிசயமா இருக்கும், அவர் குடும்பம் ரொம்ப அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு. அவருக்கு மெம்பர்ஸ் எடுத்தாவே ஒரு அஞ்சாறு குடும்பங்களே இருக்கும் அவர் நடத்துற சபையில. யோசிச்சு பாருங்களேன், அஞ்சாறு குடும்பங்கள் அவங்க நடத்துல, ஒவ்வொரு குடும்பமும் சிறப்பா இருக்கும் பாத்தீங்கன்னா. ஒழுங்கா பைபிள்ல போட்டிருக்க மாதிரி வைஃப் இருக்கும், பைபிள்ல போட்டிருக்க மாதிரி ஹஸ்பண்ட் இருக்கும். எப்படிங்க இவ்வளவு நல்லா சபையை நடத்திருக்கீங்க அப்படின்னு அவருக்கு ஒரு வாட்டி சாட்சி கேட்கும் போது அவர் சொல்றாரு, எங்க அப்பாவும் ஒரு பெரிய பிரசங்கி, எங்க அப்பா நல்ல பிரசங்கி, அவர் வந்து ஊர் ஊரா போய் பிரசங்கம் பண்ணுவார், அதனால வருஷத்துல 9 மாசம் எங்க வீட்லயே இருக்க மாட்டார். அவர் இருக்கிறது வருஷத்துல 9 மாசம் இல்ல, எத்தனை மாசம் இருப்பாரு, 3 மாசம். அது கணக்கு போட்டோம்னா மாசத்துல 3 வாரம் வெளியே போயிடுவாரு, ஒரே வாரம் தான் வீட்டுக்கு வருவார். ஒரு ஒரு மாசமும் அப்படித்தான், ஒரு மாசத்துல 1 வாரம் தான் வீட்டுல இருப்பார், மத்தெல்லாம் வெளியே தான் இருப்பார். அதனால அவர் வரும்போது அவர் ஏரோப்ளைன்ல ஏறி இறங்கி வர்றது கட்டி பிடிச்சி எங்களை முத்து கொடுக்கறது தான் எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதை விட்டு எங்க அப்பா வேற ஏதாவது எங்களுக்கு செஞ்சாரான்னு எங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா ரொம்ப பிஸி மேனு, ரொம்ப பெரிய ஊழியக்காரு. ஆகவே நானும் என் சிஸ்டரும் வந்து எங்க அப்பாவுக்கு டைமே இல்லாததுனால எங்க அம்மா தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது எங்க அம்மா தான். அவங்க தான் எப்படி நடந்துக்கணும், எல்லாம் எப்படி ஆடணும், நான் எப்படி பைக் ஓட்டணும்னு எங்க அம்மா பைக் ஓட்டி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கு பைக் ஓட்ட கூட தெரியும். கார் ஓட்டுறது எப்படின்னு எங்க அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி சமையல் செய்யறதும் எனக்கு அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. வீட்டில் பில் கட்டுறது அவங்க தான் கட்டுவாங்க, ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அவங்க தான் ரிப்பேர் பண்ணுவாங்க, வீடு கிளீன் பண்ணணும்னா அவங்க தான் கிளீன் பண்ணி சமையல் அவங்க தான் செய்வாங்க, மற்ற ஆளுங்களை பேசி பார்த்து வேலை கொடுக்கறது அவங்க தான் செய்வாங்க, எங்க அப்பாவே இருக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது என் ஹோம்ஒர்க்கு ஃபுல்லாக ஸ்டடீஸ் எல்லாம் பார்த்தது எங்கள் அம்மா தான், ஃபுல்லாக ஸ்டடீஸ் பார்த்தது அப்படி தான். என்னை சர்ச்சுக்கு கூப்பிட்டு போவாங்க, எங்கள் ஜபம் பண்ணும்போது எங்களை நடத்துவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் சமுதாயத்தில் நல்ல பெரிய வேலைகளை அவங்க செய்வாங்க. அந்த கம்யூனிட்டிலேயே ஹெட் ஆஃப் த கம்யூனிட்டின்னு அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்து அவங்கள பதவியில் வச்சுருந்தாங்க. யோசிச்சு பாருங்களேன், பெரிய திறமை உள்ள லேடி, ஹெட் ஆஃப் த அந்த ஊரில் இருக்கிற 2 காலேஜஸில் பெரிய பதவி அவங்களுக்கு இருந்திருக்கு. சர்ச்சில் எல்லா லேடிஸ் நடத்துகிற ஒரு பதவி அவங்களுக்கு இருந்திருக்கு. பாருங்களேன், அந்த மாதிரி ஒரு லேடி. அந்த லேடி வந்து அந்த காலத்தில் கற்பாக இருக்கிறவங்களை சர்ச்சில் விடக்கூடாது, கற்பாக இருக்கிறவங்களை நம்ம கம்யூனிட்டியில் விடக்கூடாதுன்னு சொல்கிறது ரொம்ப எதிர்த்து நின்னாங்க. சில பேர் பயங்கரமா எதிர்த்து நின்று அதுக்கு விரோதமா போர் செஞ்சு, சில ரவுடிஸ் எல்லாம் இருந்தாங்க அவங்ககிட்ட பயங்கரமா எதிர்த்து நின்று போர் செஞ்சிருக்காங்க. போர் செஞ்சு அவரு ரொம்ப சொல்லியிருக்கார், ரொம்ப பெரிய சாதனை பிடிச்சவங்க, அந்நியாயத்துக்கு விரோதமா நின்னவங்க. அவர் என்ன சொல்றாரு, எங்க அம்மா மாதிரி திறமையான ஒரு பொம்பளைய நான் இதுவரைக்கும் பார்த்ததில்ல, ரொம்ப பெரிய படிப்பு, ரொம்ப பெரிய திறமை, தைரியம்னா தைரியம், சமுதாயத்தை அசத்துனவங்க, அப்படி ஒரு லேடி, பயங்கரமான லேடி, ரொம்ப தைரியம், பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஊரில் இருக்கிற ஆம்பளைங்க கூட அவங்ககிட்ட தான் வருவாங்க புத்திமதி கேட்கறதுக்கு, ஏதாவது நடத்தணும். படித்தவங்க அந்த ஊரில் கிராமம் இல்லைங்களா, ஊரில் படித்தவங்களே அந்த அம்மா தான். அப்படி ஒரு லேடி, ரொம்ப திறமை, அந்த சமுதாயமே அவங்கள பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு. இப்படிப்பட்ட ஒரு லேடி எங்கள் அப்பா வீட்டுக்கு வாரத்தில் வரும்போது அசாதாரணமான ஒரு ஞானத்தோடு, ஒரு தாழ்மையோடு பயங்கரமாக அவங்கள ஒரு ஹெட்டாக ஆனர் பண்ணுவாங்க. எங்க அப்பா காண்டி வீட்டில் வந்துட்டாருன்னா இப்படி ஒரு லேடி, பயங்கரமா ஊரே அதிரும் அவங்க அவங்க செய்யறத பார்த்தா. எங்க அப்பா வீட்டுக்குள்ள வந்துட்டாருன்னா பயங்கரம் அசாதாரணமா இருக்கும், அவரை ஹெட்டா பண்ணி அடங்கிருவாங்க ஃபுல்லா பயங்கரமா ஹெட்டா. அவங்களுடைய கீழ்ப்படிதல் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பெர்மிஷன் இல்லாம ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. எங்க அப்பா வீட்டுல இருந்துட்டா போதும், எங்க அப்பா பெர்மிஷன் இல்லாம என்னவே செய்ய மாட்டாங்க. எல்லாத்துக்கும் எங்க அப்பா மேல சார்ந்து இருப்பாங்க, அவர் வந்த உடனே அவர் தான் அந்த வீட்டு தலைவன்றதுல ஒரு குறையும் இல்லாம அந்த அப்பாவுக்கு ஃபீலிங் கொடுப்பாங்க. அவரை ஒருபோதும் தரைக்குறைவா பேசினதை நாங்க பார்த்ததே இல்லை. ஆச்சரியமா இருக்கும் பாக்குறதுக்கு. எங்க அப்பா வெளியே போனாங்கன்னா இவங்க பாசா, வீட்டு தலைவியா நின்று எல்லாத்தையும் சாதிப்பாங்க. எங்க அப்பா எப்ப கால் எடுத்து உள்ள வைக்கிறாரோ அடங்கிருவாங்க ஃபுல்லா. எல்லா காரியத்திலையும் எங்க அப்பா தான் பாத்துக்குவார். அப்போ ஜபம் பண்றது அவர் தான் நடத்துவாரு, வேலை போறது, பில்லு கட்டுறது எல்லாத்தையும் அவர் தான் செய்வாரு, எல்லாத்தையும் அவர் தான் பாத்துக்குவோம். எங்க அம்மா எங்க அப்பாவோட 10 மடங்கு நல்லா திறமையா செய்ய முடியும், ஆனா செய்யவே போக மாட்டாங்க. அவர் தான் தலைவர், அவருக்கு தான் கொடுப்பேன், அவர் சொன்னா நான் செய்வேன் அப்படின்னு அடங்கிடுவான். 10 மடங்கு எங்க அப்பா ரொம்ப பலவீனம், முட்டாள்தனமா செய்வார் சிலது, ஆனாலும் அவரு தான் தலைவர்னு அடங்கி இருப்பாங்க, முறுமுறுக்கவே மாட்டாங்க, அவரு தான் செய்யணும்னு விட்டுருவாங்க. அப்படி விட்டு நாங்க பல வருஷம் பார்த்துருக்குறோம், அவர் தலைவனா அவர் அலோ பண்ணி இருக்கிறத பார்த்துருக்குறோம். எங்க அப்பா ஆச்சரியமா இருக்கும் அது பாக்குறதுக்கு. ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு தெரியும், அப்பா வந்துட்டாருன்னா வீட்டு ஹெட், அப்பா அப்பா வெளியே போயிட்டாருன்னா வீட்டு ஹெட், அம்மா அப்பா வந்துட்டாருன்னா எங்களுக்கு தெரியும் எங்களுடைய எங்களுடைய பயம்லாம் யார் மேல, அம்மா மேல இருந்த பயம்லாம் அப்பா மேல போயிடும். ஏன்னா எது கேட்டாலும் இன்னுமே அம்மா இல்லை அப்பா கிட்ட போய் கேட்கணும்னு எங்களுக்கு தெரியும். அந்த ஹெட்டா மாறிடுவார் அவரு அப்படின்னு தெரியும். எல்லாரும் பார்த்து ஒருபோதும் அவங்க ஒருத்தர் ஒருத்தர் தரைக்குறைவா பேசினதோ கீழ்த்தரமா பேசினதோ நாங்க பார்த்ததே இல்லை. லீடர்ஷிப், அப்பா லீடர்னா அப்பாவுடைய லீடர் எங்க அம்மா ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க, அதையே நாங்க ஃபாலோ பண்ண கத்துக்கிட்டோம் இயற்கையா. ஏன்னா எங்க அம்மாவை ஃபாலோ பண்றவங்க அதையே ஃபாலோ பண்ண கத்துக்கிட்டதுனால ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், இப்படி ஒரு குடும்பம், ஒழுங்கான குடும்பம் எப்படா வர முடியும், மனுஷன் வீட்லயே இருக்கிறது இல்ல எப்படி வர முடியும், அப்பாவுக்கு இவ்வளோ பயபக்தியோடு எங்களை கவனிக்கலன்ற ஃபீலிங்கே எங்களுக்கு வரல. எங்கள் அப்பா ஹெட்டுன்ற ஃபீலிங் எப்போ பாரு எங்களுக்கு இருந்திருக்கு, ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே அவர் செஞ்சதில்லை, ஆனால் அவர் தான் தலைவர் என்ற ஃபீலிங் எப்போ பாரு எங்கள் அம்மா எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க, புருஷன் இல்லாத ஆம்பளை இல்லாத வீடு எப்படா இவ்வளோ ஒழுங்காக வந்துச்சு. ஏன்னா எங்கள் அம்மா அந்த தாய், அந்த தாய் அவங்க அப்பா அந்த ஒன்று அவர் நேசித்து அவரோடு சிரித்து அவரோடு சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க. எங்க அம்மா வெளிப்படுத்தி இருக்கிறாங்க, எங்க அம்மா ஒரு உன்னுதாரணமா இருந்து காமிச்சிருக்காங்க. திறமைக்கும் கீழ்ப்படிதலுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. எவ்வளவுதான் எனக்கு திறமை இருந்தாலும் கடவுளுக்கு அடியில நான் கீழ்ப்படிஞ்சு தான் இருப்பேன் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். எப்படி இப்படி ஒரு பெண்ணு போய் ஒரு பலவீனமா புத்தி இல்லாம கீழ்ப்படிதலோடு இருக்க முடியும், எப்படி இருக்க முடியும், அது பாக்குறதுக்கு எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த அம்மா காண்டி பெருமையோடு ஆங்காரத்தோடு இந்த மனுஷன் முட்டாள்தனமா செய்யறது வீட்டில் இருக்கிறது இல்லைன்னு கொஞ்சம் ஆங்காரமா பெருமையா இருந்திருந்தா குடும்பமே என்னவோ ஆயிருந்திருக்கும். ஆனா எவ்வளவு கீழ்ப்படுதலா இருக்கிறது பார்க்கும்போதே ஒரு தெய்வீக குணமா எங்களுக்கு தெரியும், அது தெய்வீகமா தெரியும். எவ்வளவு முடியும் ஆனா என்ன இப்படி கீழ்ப்படுகிறாங்களேன்ற ஒரு தெய்வீகமா தெரியும். எப்படி இந்த அம்மானால இப்படி இருக்க முடியுது அப்படின்னா அவர் இந்த வசனத்தை சொல்றாரு படிங்களா, 5:6 படிங்களா, எப்பேற்பட்ட பெண்ணுனால இப்படி இருக்க முடியும்.
பூர்வத்திலே
பயபக்தியா இருந்த பரிசுத்த ஸ்திரீகள் நடந்த விதம் எங்க அம்மாவுடைய விதம். அவங்க பழைய லேடி அப்படி வாழ்ந்தாங்க. அவங்க அப்படி வாழ்ந்ததுனால அவங்க என்ன நம்பினாங்க, என் குடும்பம் சிறப்பான குடும்பமா வரணும்னா, சிறப்பான பிள்ளைகள் என் பிள்ளைகள் வரணும்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் அப்படி வர முடியுமே தவிர வேற என்ன பண்ணாலும் வர முடியாதுன்னு எங்க அம்மா பரிசுத்த ஸ்திரீகள் போல அவங்க நம்பி அப்படி நடந்தாங்க. அதனால தான் நான் இன்னைக்கு ஒரு பெரிய பிரசங்கியா வந்திருக்கேன். என் சபையில இருக்கிற இத்தனை குடும்பங்கள் ஒழுங்கா இருக்கிறதுக்கு காரணம். ஆகவே மனைவிகளா இருக்கிறவங்க நீங்க யோசிச்சுக்கங்க, இதை ரொம்ப சீரியஸாக எடுங்க. ஏன்னா இது வெறும் உங்களோடு முடிய போகிறதில்ல, உங்கள் குடும்பத்தை பாதிக்கும், உங்கள் ஆத்மாவை பாதிக்கும், உங்கள் குடும்பத்தை பாதிக்கும், உங்கள் பிள்ளைகளை பாதிக்கும், வரப்போல எதிர்காலத்தையே பாதிக்கும். அந்த மனுஷன் இன்னைக்கு நின்று சின்ன குடும்பம் ஒரு ரெண்டு பிள்ளைங்க எத்தனையோ குடும்பங்களை சிறப்பாக வாழ வச்சதுக்கு அந்த தாய் காரணம். அப்படி ஒரு தாய்களாக நீங்கள் வரக்கூடாது, யோசிச்சு பாருங்க, அது உங்க கையில தான் இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால தான் என் குடும்பம் சிறப்பா வரோன்னு நம்பிக்கை பூர்வ ஸ்திரீகள். அடுத்த வசனம் படிங்க.
அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால், நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளா இருப்பீர்கள்,
அவளுக்கு பிள்ளைகளா இருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஸ்திரீகள்னால தாங்க உலகத்தை சமுதாயத்தை மாற்ற முடியும். ஜெபம் செய்வோம். ஆண்டவன் நமக்கு உதவி செய்யட்டும்.